இரண்டு ராஜாக்கள் அத்தியாயம் ஒன்று. ஆகாப் மரணமடைந்த பின்பு மோவாபியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் செய்து பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவிலிருக்கிற தன் மேல்வீட்டின் ஜன்னலிலிருந்து விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி சுகமாகி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். யெகோவாவுடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களை சந்தித்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவினிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள்? இதனால் நீ ஏறிப்படுத்த கட்டிலிலிருந்து இறங்காமல் நிச்சயமாக மரணமடைவாய் என்று யெகோவா சொல்லுகிறார் என்பதை அவர்களோடு சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் ஏன் திரும்பி வந்தீர்கள் என்று அவன் அவர்களிடம் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனிதன் எங்களுக்கு எதிர்ப்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவிடம் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவினிடத்தில் விசாரிக்கப் போகிறாய், இதனால் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் நிச்சயமாக மரணமடைவாய் என்று யெகோவா சொல்லுகிறார் என்பதை அவனிடம் சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களை சந்தித்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனிதனின் தோற்றம் எப்படி இருந்தது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் கம்பளி உடையை அணிந்து தோல் கச்சையை தன் இடுப்பிலே கட்டியிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 வீரர்களையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய், தேவனுடைய மனிதனே, ராஜா உன்னை வரச்சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு மறுமொழியாக, நான் தேவனுடைய மனிதனானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் சுட்டெரிக்கக் கடவது என்றான். உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவனையும் அவனுடைய 50 பேரையும் சுட்டெரித்தது. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 வீரர்களையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனிதனே, ராஜா உன்னை சீக்கிரமாக வரச்சொல்கிறார் என்றான். எலியா அவர்களுக்கு மறுமொழியாக, நான் தேவனுடைய மனிதனானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் உன்னுடைய 50 பேரையும் சுட்டெரிக்க கடவது என்றான். உடனே வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி இறங்கி அவனையும் அவனுடைய 50 பேரையும் சுட்டெரித்தது. மறுபடியும் மூன்றாம் முறை ஒரு தலைவனையும் அவனுடைய 50 வீரர்களையும் அனுப்பினான். இந்த மூன்றாவது தலைவன் ஏறி வந்து எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனிதனே, என்னுடைய உயிரும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் உயிரும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. இதோ வானத்திலிருந்து அக்கினி இறங்கி முந்தின 2 தலைவர்களையும் அவர்களுடைய 50 வீரர்களையும் சுட்டெரித்தது. இப்போதும் என்னுடைய உயிர் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான். அப்பொழுது யெகோவாவுடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடே கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோடு கூட ராஜாவின் இடத்திற்கு இறங்கிப்போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய், ஆதலால் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் நிச்சயமாக மரணமடைவாய் என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். எலியா சொன்ன யெகோவாவுடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு மகன் இல்லாததால் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய மகனான யோராமின் 2 வருடத்தில் யோராம் அவனுடைய இடத்தில் ராஜாவானான். அகசியாவின் மற்ற செயல்பாடுகள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டு ராஜாக்கள் அத்தியாயம் 10. ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 மகன்கள் இருந்ததால் யெகூ சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் பிரபுக்களாகிய மூப்பர்களிடத்திற்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்திற்கும் கடிதங்களை எழுதி அனுப்பினான். அதில், உங்கள் எஜமானுடைய மகன்கள் உங்களோடு இருக்கிறார்களே, ரதங்களும் குதிரைகளும் பாதுகாப்பான பட்டணமும் ஆயுதங்களும் உங்களுக்கு இருக்கிறதே, இப்போதும் இந்த கடிதம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உங்கள் எஜமானுடைய மகன்களில் உத்தமமும் செம்மையுமாயிருக்கிறவனை பார்த்து அவனை அவன் தகப்பனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து உங்கள் எஜமானுடைய குடும்பத்துக்காக போர் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் மிகவும் பயந்து, இதோ 2 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே, நாங்கள் எப்படி நிற்போம் என்றார்கள். ஆகையால் அரண்மனை விசாரிப்புக்காரனும் நகர விசாரிப்புக்காரனும் மூப்பர்களும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரர்களும் நாங்கள் உமது அடியார்கள், நீர் எங்களுக்குச் சொல்வதையெல்லாம் செய்வோம், நாங்கள் ஒருவரையும் ராஜாவாக்குவதில்லை, உமது பார்வைக்கு நலமானதை செய்யும் என்று யெகூவுக்கு சொல்லியனுப்பினார்கள். அப்பொழுது அவன் அவர்களுக்கு இரண்டாம் கடிதம் எழுதினான். அதில், நீங்கள் என்னோடு சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய மகன்களின் தலைகளைத் துண்டித்து நாளை இந்நேரத்தில் யெஸ்ரயேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. ராஜாவின் மகன்களாகிய 70 பேரும் தங்களை வளர்க்கிற பட்டணத்தின் பெரிய மனிதர்களோடு இருந்தார்கள். இந்த கடிதம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் மகன்களாகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்தபோது அவன் விடியற்காலம் வரை அவைகளை பட்டணத்து நுழைவாயிலில் 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல மக்களையும் நோக்கி, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா? இதோ நான் என் எஜமானுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டி அவனை கொன்று போட்டேனே. ஆனாலும் இவர்கள் எல்லோரையும் கொன்றவன் யார்? ஆதலால் யெகோவா ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன யெகோவாவுடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யெகோவா தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவைக் கொண்டு சொன்னதை செய்தார் என்றான். யெஸ்ரயேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும், அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும், அவனை சேர்ந்த மனிதர்களையும், அவனுடைய ஆசாரியர்களையும், அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடி யெகூ கொன்று போட்டான். பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டான். வழியிலே அவன் ஆட்டு ரோமம் கத்தரிக்கிற மேய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்திற்கு வந்தபோது யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரர்களை அங்கே கண்டு, நீங்கள் யார் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் அகசியாவின் சகோதரர்கள், நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜ்யத்தின் பிள்ளைகளையும் நலம் விசாரிப்பதற்கு போகிறோம் என்றார்கள். அப்பொழுது அவன், இவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். அவர்களை உயிரோடே பிடித்து 42 பேர்களாகிய அவர்களை ஆட்டு ரோமம் கத்தரிக்கிற கிணற்றின் அருகில் வெட்டி போட்டார்கள். அவர்களில் ஒருவனையும் அவன் மீதியாக விடவில்லை. அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டபோது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் மகனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாக இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாக இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படியானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வரச் சொல்லி, நீ என்னோடே கூட வந்து யெகோவாக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவனுடைய ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது யெகோவா எலியாவோடே சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரும் அழியும் வரை கொன்று போட்டான். பின்பு யெகூ மக்களையெல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனை சேவிப்பது மிகுதி. இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரர்களையும் அவனுடைய சகல ஆசாரியர்களையும் என்னிடத்தில் வரவழையுங்கள். ஒருவனும் விடுபடக்கூடாது. நான் பாகாலுக்கு பெரிய பலியிடப் போகிறேன். வராதவன் எவனோ அவன் உயிரோடிருப்பதில்லை என்றான். பாகாலின் பணிவிடைக்காரர்களை அழிக்கும்படி யெகூ இதை தந்திரமாக செய்தான். பாகாலுக்கு பண்டிகையின் ஆசரிப்பு நாளை நியமியுங்கள் என்று யெகூ சொன்னான். அப்படியே நியமித்தார்கள். யெகூ இஸ்ரவேல் தேசமெங்கும் அதை சொல்லி அனுப்பினதால் பாகாலின் பணிவிடைக்காரர்கள் எல்லோரும் வந்தார்கள். வராதவன் ஒருவனுமில்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததால் பாகாலின் கோவில் 4 புறமும் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவன் ஆடைகள் வைக்கும் அறைகளின் கண்காணிப்பாளனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரர்கள் அனைவருக்கும் ஆடைகளை எடுத்துக்கொண்டு வா என்றான். அவர்களுக்கு ஆடைகளை எடுத்துக்கொண்டு வந்தான். பின்பு யெகூ ரேகாபின் மகனாகிய யோனதாபோடு கூட பாகாலின் கோவிலுக்குள் சென்று பாகாலின் பணிவிடைக்காரர்களை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரர்களைத் தவிர யெகோவாவின் ஊழியக்காரர்களில் ஒருவரும் இங்கே உங்களோடு இருக்காமல் கவனமாக பாருங்கள் என்றான். அவர்கள் பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனிதர்களில் ஒருவனை எவன் தப்பவிடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்பவிட்டவனுடைய ஜீவன் ஈடாயிருக்கும் என்றான். சர்வாங்க தகனபலியிட்டு தீர்ந்தபோது யெகூ வீரர்களையும் அவர்களின் தலைவர்களையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டிப்போடுங்கள், ஒருவரையும் வெளியே விடவேண்டாம் என்றான். அப்படியே பட்டயக்கருக்கினால் வீரர்களும் அவர்களின் தலைவர்களும் அவர்களை வெட்டி எரிந்துபோட்டு பாகாலின் கோவிலைச் சேர்ந்த இடமெங்கும் போய் கோவிலின் சிலைகளை வெளியே எடுத்து வந்து அவைகளைத் தீக்கொளுத்தி சிலையைத் தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கழிப்பிடமாக்கினார்கள். இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இல்லாமல் அழித்துப்போட்டான். ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்று குட்டிகளால் இஸ்ரவேலைப் பாவம் செய்ய வைத்த நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. யெகோவா யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாக செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு செய்ததால் உன் மகன்கள் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறைகளாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய வைத்த யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்நாட்கள் முதல் யெகோவா இஸ்ரவேலை குறைந்து போகச் செய்தார். ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் தோற்கடித்து யோர்தான் நதி துவங்கி கிழக்கிலுள்ள அர்னோன் நதிக்கு அருகிலுள்ள ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும் பாசானிலும் உள்ள காத்தியர்கள், ரூபனியர்கள், மனாசேயர்கள் இவர்களுடைய தேசமாகிய கீலேயாத் முழுவதையும் தோற்கடித்தான். யெகூவின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த யாவும் அவனுடைய அனைத்து வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யெகூ இறந்த பின் அவனை சமாரியாவிலே அடக்கம் செய்தார்கள். அவனுடைய இடத்தில் அவன் மகனாகிய யோவாகாஸ் ராஜாவானான். யெகூ சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் அரசாட்சி செய்த நாட்கள் 28 வருடங்கள். 2 ராஜாக்கள் அத்தியாயம் 11. அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் மகன் இறந்து போனதைக் கண்டபோது எழும்பி ராஜ்ய வம்சத்தார்கள் அனைவரையும் கொலை செய்தாள். ராஜாவாகிய யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபால் கொலை செய்யப்படுகிற ராஜகுமாரரின் நடுவிலிருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை யாருக்கும் தெரியாமல் எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் வளர்ப்பு தாயையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் படுக்கையறையில் ஒளித்து வைத்தார்கள். இவளோடே கூட அவன் 6 வருடங்கள் யெகோவாவுடைய ஆலயத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் அரசாட்சி செய்தாள். 7 வருடத்திலே யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவர்களையும் காவலாளர்களையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் யெகோவாவுடைய ஆலயத்திலே வரச்சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களை யெகோவாவுடைய ஆலயத்திலே உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் மகனை காண்பித்து அவர்களை நோக்கி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஓய்வு நாளில் முறைப்படி இங்கே வருகிற உங்களில் 1/3 ராஜாவின் அரண்மனையை காவல் காக்க வேண்டும், 1/3 சூர் என்னும் வாசலிலும், 1/3 காவலாளர்களின் காவலின் பின்னே இருக்கிற வாசலிலும் இருந்து ஆலயக்காவலை பத்திரமாக காக்க வேண்டும். இப்படியே ஓய்வு நாளில் முறைப்படியே உங்களில் 2 பேர் ராஜாவினிடத்தில் யெகோவாவுடைய ஆலயத்தை காவல் காக்க வேண்டும். நீங்கள் அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்தவர்களாக ராஜாவை சுற்றிலும் வரிசையாக நிற்க வேண்டும். வரிசைகளுக்குள் புகுந்து வருகிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். ராஜா வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் நீங்கள் அவரோடே இருங்கள் என்றான். ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் 100 பேருக்கு அதிபதிகள் செய்து அவரவர் ஓய்வு நாளில் முறைப்படி வருகிறவர்களும் போகிறவர்களுமாகிய தங்கள் மனிதர்களை கூட்டிக் கொண்டு ஆசாரியனாகிய யோய்தாவினிடத்தில் வந்தார்கள். ஆசாரியன் யெகோவாவின் ஆலயத்தில் தாவீது ராஜா வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் 100 பேருக்கு அதிபதிகளிடத்தில் கொடுத்தான். காவலாளர்கள் அவரவர் தங்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாக ஆலயத்தின் வலப்பக்கம் தொடங்கி அதன் இடப்பக்கம் வரை பலிபீடத்திற்கு எதிராகவும் ஆலயத்திற்கு எதிராகவும் ராஜாவை சுற்றிலும் நின்றார்கள். அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன்மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் செய்து ராஜா வாழ்க என்று சொல்லி கரங்களை தட்டினார்கள். ஓடி வருகிற மக்களின் ஆரவாரத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் யெகோவாவுடைய ஆலயத்திலுள்ள மக்களிடம் வந்து, இதோ முறைமையின்படியே ராஜா தூண் அருகில் நிற்கிறதையும் ராஜாவின் அருகில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காளம் ஊதுகிறவர்களையும் தேசத்து மக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு எக்காளம் ஊதுகிறதையும் கண்டவுடனே அத்தாலியாள் தன் ஆடைகளைக் கிழித்துக்கொண்டு துரோகம் துரோகம் என்று சத்தமிட்டாள். ஆசாரியனாகிய யோய்தா இராணுவத் தலைவர்களாகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களுக்கு கட்டளையிட்டு, இவளை வரிசைகளுக்கு வெளியே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தாலே வெட்டிப்போடுங்கள் என்றான். யெகோவாவுடைய ஆலயத்தில் அவளை கொல்லக்கூடாது என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கினபோது ராஜாவின் அரண்மனைக்குள் குதிரைகள் நுழைகிற வழியிலே அவள் போகும்போது அவளை கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோய்தா, அவர்கள் யெகோவாவுடைய மக்களாயிருக்கும்படிக்கு ராஜாவும் மக்களும் கர்த்தரோடே உடன்படிக்கை செய்யவும், ராஜாவும் மக்களும் ஒருவரோடொருவர் உடன்படிக்கை செய்யவும் செய்து, பின்பு தேசத்தின் மக்கள் எல்லோரும் பாகாலின் கோவிலுக்குப் போய் அதை இடித்து அதின் பலிபீடங்களையும் சிலைகளையும் முற்றிலும் உடைத்து பாகாலின் பூசாரியாகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். ஆசாரியன் யெகோவாவுடைய ஆலயத்தை விசாரிக்கும் அதிகாரிகளை ஏற்படுத்தினான். 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவர்களையும் காவல்காரர்களையும் தேசத்தின் மக்களையும் கூட்டி ராஜாவை யெகோவாவுடைய ஆலயத்திலிருந்து இறங்கச் செய்து அவனை காவலாளர்களின் வாசல் வழியாக ராஜ அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே அவன் ராஜாக்களுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தான். தேசத்தின் மக்கள் எல்லோரும் மகிழ்ந்து நகரம் அமைதலானது. அத்தாலியாலையோ ராஜாவின் அரண்மனை அருகில் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்தான். 2 ராஜாக்கள் அத்தியாயம் 12. யெகூவின் 7ஆம் வருட ஆட்சியில் யோவாஸ் ராஜாவாகி எருசலேமிலே 40 வருடங்கள் அரசாட்சி செய்தான். பெயர்செபா ஊரை சேர்ந்த அவனுடைய தாயின் பெயர் சிபியாள். ஆசாரியனாகிய யோய்தா யோவாசுக்கு அறிவுரை செய்த நாட்களெல்லாம் அவன் யெகோவாவின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை. மக்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். யோவாஸ் ஆசாரியர்களை நோக்கி, யெகோவாவுடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகிற பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொருட்களாகிய எல்லா பணத்தையும், மக்களின் வரி பணத்தையும், மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் யெகோவாவுடைய ஆலயத்திற்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்களின் கையில் வாங்கிக் கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது இருக்கிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றான். ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் 23ஆம் வருடம் வரை ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுது பார்க்காததால் ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை ஏன் பழுது பார்க்கவில்லை? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றான். அப்பொழுது ஆசாரியர்கள் மக்களின் கையிலே பணத்தை வாங்கிக் கொள்ளாமலும் ஆலயத்தை பழுது பார்க்காமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார்கள். ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதின் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபீடத்தின் அருகில் யெகோவாவுடைய ஆலயத்தில் மக்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் யெகோவாவுடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தையெல்லாம் அதிலே போட்டார்கள். பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது ராஜாவின் அதிகாரியும் பிரதான ஆசாரியனும் வந்து யெகோவாவுடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி பைகளிலே போட்டு கட்டி எண்ணின பணத்தை யெகோவாவுடைய ஆலயத்திலே கண்காணிப்பாளர்களின் கையிலே கொடுப்பார்கள். அதை அவர்கள் யெகோவாவுடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சருக்கும் சிற்பிகளுக்கும் கொல்லருக்கும் கல் தச்சருக்கும் யெகோவாவுடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு தேவையான எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள். யெகோவாவுடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளிக் கிண்ணங்களும் வாத்திய கருவிகளும் கலங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் செய்யப்படாமல் யெகோவாவுடைய ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காக வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள். வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படி பணத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்களின் கையிலே கணக்கு கேட்காமல் இருந்தார்கள். அவர்கள் அதை உண்மையாக செய்தார்கள். குற்றப்பிரயாசித்த பணமும் பாவப்பிரயாசித்த பணமும் யெகோவாவுடைய ஆலயத்திற்காக கொண்டு வரப்படவில்லை. அது ஆசாரியர்களை சேர்ந்தது. அதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் வந்து காத்தூரின்மேல் போர்செய்து அதைப் பிடித்தான். அதன்பின்பு எருசலேமுக்கு விரோதமாகப் போக ஆசகேல் தன் முகத்தைத் திருப்பினான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ், தன் முன்னோர்களாகிய யோசபாத், யோராம், அகசியா என்னும் யூதாவின் ராஜாக்கள் பரிசுத்தம் செய்து வைத்த எல்லாவற்றையும் தான் பரிசுத்தம் செய்து வைத்ததையும் யெகோவாவுடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் கிடைத்த பொன் எல்லாவற்றையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு அனுப்பினான். அப்பொழுது அவன் எருசலேமை விட்டு திரும்பி போனான். யோவாசின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவாசின் ஊழியக்காரர்கள் எழும்பி சதிசெய்து சில்லாவுக்குப் போகிற வழியிலிருக்கிற மில்லோ வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள். சிமியாதின் மகனாகிய யோசகார், சோமேரின் மகனாகிய யோசபாத் என்னும் அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனை கொன்றார்கள். இறந்து போன அவனை தாவீதின் நகரத்தில் அவனுடைய முன்னோர்களுக்கு அருகில் அடக்கம் செய்தார்கள். அவன் மகனாகிய அமத்சியா அவனுடைய இடத்தில் ராஜாவானான்.
இரண்டு ராஜாக்கள். அத்தியாயம் 13. அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் மகனாகிய யோவாசுடைய 23 வருட ஆட்சியில் யெகுவின் மகனாகிய யோவகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருடங்கள் அரசாட்சி செய்து யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய வைத்த நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. ஆகையால் யெகோவாவுக்கு இஸ்ரவேலர்களின் மேல் கோபம் மூண்டு அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் மகனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களிலெல்லாம் ஒப்புக்கொடுத்தார். யோவாகாஸ் யெகோவாவுடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதால் அவர்கள் ஒடுங்கிப் போகிறதை பார்த்து யெகோவா அவனுக்கு செவி கொடுத்தார். யெகோவா இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததால் அவர்கள் சீரியருடைய ஆளுகையின் கீழிருந்து விடுதலையானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் மக்கள் முன்பு போல தங்களுடைய கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய வைத்த யெரொபெயாமின் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். சமாரியாவில் இருந்த விக்கிரகத்தோப்பும் நிலைத்திருந்தது. யோவகாசுக்கு சீரியாவின் ராஜா 50 குதிரை வீரர்களையும் 10 ரதங்களையும் 10,000 காலாட்களையுமே அல்லாமல் மக்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்தின் தூளைப் போல ஆக்கிவிட்டான். யோவாகாசின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த யாவும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவாகாஸ் இறந்தபின் அவனை சமாரியாவிலே அடக்கம் செய்தார்கள். அவன் மகனாகிய யோவாஸ் அவனுடைய இடத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசுடைய 37 வருட ஆட்சியில் யோவாகாசின் மகனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 16 வருடங்கள் அரசாட்சி செய்து யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய வைத்த நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளையெல்லாம் செய்தான். யோவாசின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த யாவும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடும் அவன் போர் செய்த வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவாஸ் இறந்தபின் யெரொபெயாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். யோவாஸ் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்களின் அருகில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுடைய நாட்களில் எலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாக கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன்மேல் விழுந்து அழுது, "என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே" என்றான். எலிசா அவனை பார்த்து, "வில்லையும் அம்புகளையும் பிடியும்" என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, "உம்முடைய கையை வில்லின்மேல் வையும்" என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, "கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும்" என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா, "எய்யும்" என்றான். இவன் எய்தபோது அவன், "அது யெகோவாவுடைய இரட்சிப்பின் அம்பும் சீரியர்களிடமிருந்து விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமாக இருக்கிறது. நீர் ஆபெக்கிலே சீரியர்களை முற்றிலும் முறியடிப்பீர்" என்றான். "பின்பு அம்புகளை பிடியும்" என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, "தரையிலே அடியும்" என்றான். அவன் மூன்று முறை அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனிதன் அவன்மேல் கோபமாகி, நீர் ஐந்து ஆறு முறை அடித்தீரானால் அப்பொழுது சீரியர்களை முற்றிலும் முறியடிப்பீர், இப்பொழுதோ சீரியர்களை மூன்று முறை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் செய்தார்கள். மறு வருடத்திலே மோவாபியரின் கூட்டம் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனிதனை அடக்கம் செய்யப் போகும்போது அந்தக் கூட்டத்தைக் கண்டு அந்த மனிதனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனிதனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனிதன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். யோவாகாசின் நாட்களிலெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் யெகோவா அவர்களுக்கு மனமிறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க விருப்பமில்லாமலும், அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் மரணமடைந்து அவன் மகனாகிய பெனாதாத் அவனுடைய இடத்திலே ராஜாவான பின்பு, யோவாகாசின் மகனாகிய யோவாஸ் ஆசகேலோடே போர் செய்து தன் தகப்பனாகிய யோவாகாசின் கையிலிருந்து பிடித்துக்கொண்ட பட்டணங்களை அவனுடைய மகனாகிய பெனாதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்துக்கொண்டான். மூன்று முறை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டிக்கொண்டான்.
இரண்டு ராஜாக்கள் அத்தியாயம் 14. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் மகனாகிய யோவாசுடைய இரண்டாம் வருட ஆட்சியில் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் மகன் அமத்சியா ராஜாவானான்.
அவன் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருடங்கள் அரசாட்சி செய்தான். எருசலேம் நகரத்தைச் சேர்ந்த அவனுடைய தாயின் பெயர் யோவதானாள். அவன் யெகோவாவின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் அல்ல, தன் தகப்பனாகிய யோவா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, மக்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். அரசாட்சி அவன் கையிலே உறுதிப்பட்டபோது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் வேலைக்காரர்களை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகளினாலே தகப்பன்களும் தகப்பன்களினாலே பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமலும் அவனவன் செய்த பாவத்தினாலே அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி யெகோவா கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லவில்லை. அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியர்களில் 10,000 பேரை கொன்று போர் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யொக்தியேல் என்னும் பெயர் வைத்தான். அப்பொழுது அமத்சியா இகூவின் மகனாகிய யோவாகாசின் மகன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் பிரதிநிதிகளை அனுப்பி, நம்முடைய திறமையை பார்ப்போம் வா என்று சொல்லச் சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனிலுள்ள முச்செடியானது லீபனோனிலுள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக திருமணம் செய்து கொடு என்று சொல்லச் சொன்னது. ஆனாலும் லீபனோனிலுள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழியே ஓடும்போது அந்த முச்செடியை மிதித்து போட்டது. நீ ஏதோமியர்களை முறியடித்ததால் உன் இருதயம் உன்னை கர்வமடைய செய்தது. நீ பெருமை பாராட்டிக் கொண்டு உன் வீட்டிலே இரு. நீயும் உன்னோடே கூட யூதாவும் விழும்படி பொல்லாப்பை ஏன் வருவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லச் சொன்னான். ஆனாலும் அமத்சியா கேட்காமல் போனான். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவிலுள்ள பெத்சிமேஷிலே அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் திறமையை பார்க்கிறபோது யூதா மக்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக தோற்று அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். அகசியாவின் மகனாகிய யோவாசின் மகன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் பெத்சிமேசிலே பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசலேமின் மதிலிலே எப்பிராயிம் வாசல் தொடங்கி மூளை வாசல் வரை 400 முழ நீளம் இடித்து போட்டு யெகோவாவுடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் கிடைத்த பொன் வெள்ளி அனைத்தையும் சகல பனிமுட்டுகளையும் பிணை கைதிகளையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். யோவாஸ் செய்த மற்ற செயல்பாடுகளும் அவனுடைய வல்லமையும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு போர் செய்த விதமும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவாஸ் இறந்தபின் சமரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்களின் அருகில் அடக்கம் செய்யப்பட்டான். அவன் மகனாகிய யெரொபெயாம் அவனுடைய இடத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் மகன் யோவாஸ் மரணமடைந்தபின் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் மகன் அமத்சியா 15 வருடங்கள் உயிரோடிருந்தான். அமத்சியாவின் மற்ற செயல்பாடுகள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே அவனுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டினார்கள். அப்பொழுது லாகீசுக்கு ஓடிப்போனான். ஆனாலும் அவர்கள் அவன் பின்னே லாகீசுக்கு மனிதர்களை அனுப்பி அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவன் எருசலேமில் இருக்கிற தாவீதின் நகரத்திலே தன் முன்னோர்களுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டான். யூதா மக்கள் யாவரும் 16 வயதுள்ள அசரியாவை அழைத்து வந்து அவனை அவனுடைய தகப்பனாகிய அமத்சியாவின் இடத்தில் ராஜாவாக்கினார்கள். ராஜா இறந்த பின்பு இவன் ஏலாத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக் கொண்டான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் மகன் அமத்சியாவின் 15ஆம் வருடத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் மகன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருடங்கள் ஆட்சி செய்து யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய வைத்த நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் மகன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனைக் கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் வரை உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று யெகோவா பார்த்தார். இஸ்ரவேலின் பெயரை வானத்தின் கீழிருந்து அழித்து போடுவோம் என்று யெகோவா சொல்லாமல் யோவாசின் மகனாகிய யெரொபெயாமின் கையால் அவர்களை இரட்சித்தார். யெரொபெயாமின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த யாவும், அவன் போர் செய்து யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக திரும்ப சேர்த்து கொண்ட அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யெரொபெயாம் இறந்த பின் அவன் மகனாகிய சகரியா அவனுடைய இடத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் அத்தியாயம் 15. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27ஆம் வருட ஆட்சியில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் மகன் அசரியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிறபோது 16 வயதாயிருந்து 52 வருடங்கள் எருசலேமிலே ஆட்சி செய்தான். எருசலேம் நகரத்தைச் சேர்ந்த அவனுடைய தாயின் பெயர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் யெகோவாவின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. மக்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். யெகோவா இந்த ராஜாவை வாதித்ததால் அவன் தன் மரண நாள் வரை தொழுநோயாளியாக இருந்து தனித்து ஒரு வீட்டிலே குடியிருந்தான். ராஜாவின் மகனாகிய யோதாம் அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் மக்களை நியாயம் விசாரித்தான். அசரியாவின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அசரியா இறந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அவனுடைய முன்னோர்களுக்கு அருகில் அடக்கம் செய்தார்கள். அவன் மகனாகிய யோதாம் அவனுடைய இடத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 38ஆம் வருட ஆட்சியில் யெரொபெயாமின் மகனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 மாதங்கள் ஆட்சி செய்து தன் முன்னோர்கள் செய்தது போல யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய வைத்த நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவில்லை. யாபேசின் மகனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டி மக்களுக்கு முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவனுடைய இடத்தில் ராஜாவானான். சகரியாவின் மற்ற செயல்பாடுகள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் மகன்கள் 4ஆம் தலைமுறை வரை இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று யெகோவா யெகுவோடே சொன்ன வார்த்தை இதுதான். அப்படியே நிறைவேறியது. யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் 39ஆம் வருட ஆட்சியில் யாபேசின் மகனாகிய சல்லும் ராஜாவாகி சமரியாவில் 1 மாதம் ஆட்சி செய்தான். காதியின் மகனாகிய மெனாகேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் மகனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவனுடைய இடத்தில் ராஜாவானான். சல்லூமின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த சதித்திட்டமும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மெனாகேம் திப்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதின் எல்லைகளையும் தாக்கினான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கர்ப்பவதிகளின் கர்ப்பங்களையெல்லாம் கிழித்து போட்டான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39 ஆளுகை வருடத்தில் காதியின் மகனாகிய மெனாகேம் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 10 வருடங்கள் அரசாட்சி செய்து அவன் தன் நாட்களிலெல்லாம் யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய வைத்த நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாக வந்தான். அப்பொழுது மெனாகேம் பூலின் உதவியினால் அரசாட்சியை தன் கையில் பலப்படுத்துவதற்காக அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுத்தான். இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவிற்கு கொடுக்கும்படி மெனாகேம் இஸ்ரவேலில் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு 50 வெள்ளி சேக்கல் சுமத்தினான். அப்படியே அசீரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பிப்போனான். மெனாகேமின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மெனாகேம் இறந்தபின் அவனுடைய மகனாகிய பெக்காகியா அவனுடைய இடத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 50 வருட ஆட்சியில் மெனாகேமின் மகனாகிய பெக்காகியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 2 வருடங்கள் அரசாட்சி செய்து யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய வைத்த நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆனாலும் ரெமலியாவின் மகனாகிய பெக்கா என்னும் அவனுடைய அதிகாரி அவனுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டி கீலேயாத் மனிதர்களில் 50 பேரை கூட்டிக்கொண்டு அவனையும் அர்கோபையும் ஆரியேயையும் ராஜாவின் வீடாகிய அரண்மனையிலே சமரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவனுடைய இடத்தில் ராஜாவானான். பெக்காகியாவின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 52 வருட ரெமலியாவின் மகனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 20 வருடங்கள் அரசாட்சி செய்து யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய வைத்த நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யானோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசமனைத்தையும் பிடித்து குடிமக்களை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். ஏலாவின் மகனாகிய ஓசேயா ரெமலியாவின் மகனாகிய பெக்காவுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டி அவனை உசியாவின் மகனாகிய யோதாமின் 20 வருடத்தில் வெட்டி கொன்று போட்டு அவனுடைய இடத்தில் ராஜாவானான். பெக்காவின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் மகன் பெக்காவின் 2 வருட ஆட்சியில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் மகன் யோதாம் ராஜாவானான். அவன் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருடங்கள் ஆட்சி செய்தான். சாதோக்கின் மகளாகிய அவனுடைய தாயின் பெயர் எருசால். அவன் யெகோவாவின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. மக்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். இவன் யெகோவாவுடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான். யோதாமின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்நாட்களிலே யெகோவா சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனையும் ரெமலியாவின் மகனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினார். யோதாம் இறந்தபின் தன் தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலே தன் முன்னோர்களுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுடைய மகனாகிய ஆகாஸ் அவனுடைய இடத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் அத்தியாயம் 16. ரெமலியாவின் மகனாகிய பெக்காவின் 17 வருட ஆட்சியில் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் மகன் ஆகாஸ் ராஜாவானான். ஆகாஸ் ராஜாவாகிறபோது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருடங்கள் ஆட்சி செய்தான். அவன் தன் முற்பிதாவாகிய தாவீதைப்போல் தன் தேவனாகிய யெகோவாவின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து யெகோவா இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக துரத்தின மக்களுடைய அருவறுப்புகளின்படியே தன் மகன் முதற்கொண்டு அக்கினியில் சுட்டெரித்து போட்டான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரமலியாவின் மகன் பெக்காவும் எருசலேமின்மேல் போர் செய்ய வந்து ஆகாசை முற்றுகையிட்டார்கள். ஆனாலும் வெற்றி பெற முடியவில்லை. அக்காலத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீன் ஏலாத்தை திரும்ப சீரியாவோடே சேர்த்துக்கொண்டு யூதர்களை ஏலாத்திலிருந்து துரத்தினான். சீரியர்கள் ஏலாத்திற்கு வந்து இந்நாள் வரைக்கும் அவ்விடத்திலே குடியிருக்கிறார்கள். ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திக்லாத் பிலேசரிடத்திற்கு பிரதிநிதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய மகனுமாயிருக்கிறேன், நீர் வந்து எனக்கு விரோதமாக எழும்பின சீரிய ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லச் சொல்லி, யெகோவாவுடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் கிடைத்த வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவிற்கு காணிக்கையாக அனுப்பினான். அசீரியா ராஜா அவனுக்கு செவிகொடுத்து தமஸ்குவுக்குப் போய் அதை பிடித்து அதின் குடிமக்களை கீர் என்னும் பட்டணத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் ரேத்சீனை கொன்று போட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலுள்ள அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவிலுள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் தோற்றத்தையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அதைப் போலவே ஒரு பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான். ராஜா தமஸ்குவிலிருந்து வந்தபோது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீடத்திற்கு அருகில் வந்து அதின்மேல் பலியிட்டு தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பானபலியை ஊற்றி தன் சமாதான பலிகளின் இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் தெளித்தான். யெகோவாவின் சந்நிதியிலிருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் யெகோவாவின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முன்புறத்திலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடபுறமாக வைத்தான். ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிபீடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலியையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியையும் அவருடைய போஜன பலியையும் தேசத்தினுடைய சகல மக்களுடைய சர்வாங்க தகன பலி போஜன பலி பானபலி ஆகியவற்றை செலுத்தி அதின் மேல் சர்வாங்க தகனங்களின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக. அந்த வெண்கல பலிபீடமோ நான் உதவி கேட்கிறதற்கு உதவும் என்றான். ராஜாவாகிய ஆகாஸ் கட்டளையிட்டபடியெல்லாம் ஆசாரியனாகிய உரியா செய்தான். பின்னும் ராஜாவாகிய ஆகாஸ் ஆதாரங்களின் பலகைகளை அகற்றிவிட்டு அவைகளின் மேலிருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல காளையின் மேலிருந்து இறக்கி அதை கற்களின் தளவரிசையிலே வைத்து ஆலயத்தின் அருகே கட்டப்பட்டிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசிரியாவின் ராஜாவின் நிமித்தம் யெகோவாவுடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். ஆகாஸ் செய்த மற்ற செயல்பாடுகள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாஸ் இறந்தபின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் முன்னோர்களுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டான். அவன் மகனாகிய எசேக்கியா அவனுடைய இடத்தில் ராஜாவானான்.
இரண்டு ராஜாக்கள். அத்தியாயம் 17. யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12 வருட ஆட்சியில் ஏலாவின் மகனாகிய ஓசேயா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருடங்கள் அரசாட்சி செய்து யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை. அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஓசேயா அவனுக்கு கீழிருந்து அவனுக்கு வரி செலுத்தினான். ஓசேயா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்திற்கு பிரதிநிதிகளை அனுப்பினதும் தனக்கு வருடந்தோறும் செய்தது போல் வரி செலுத்தாமல் போனதுமான கலக யோசனையை
அசீரியாவின் ராஜா ஓசெயாவினிடத்திலே கண்டு அவனைப் பிடித்துக் கட்டி சிறைச்சாலையிலே வைத்தான். அசீரியா ராஜா தேசமெங்கும் போய் சமாரியாவுக்கு வந்து அதை 3 வருடங்கள் முற்றுகையிட்டிருந்தான். ஓசெயாவின் 9வது வருட ஆட்சியில் அசீரியா ராஜா சமாரியாவைப் பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாகக் கொண்டு போய் அவர்களை கோசோன் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழிருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரச்செய்த தங்கள் தேவனாகிய யெகோவாவுக்கு விரோதமாக இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து யெகோவா இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக துரத்தின மக்களின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் மக்கள் தங்கள் தேவனாகிய யெகோவாவுக்கு விரோதமாக இரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் வரையுள்ள தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி யெகோவா தங்களை விட்டு குடிவிலகின மக்களைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி யெகோவாவுக்கு கோபமுண்டாக துர்க்கிரியைகளை செய்து இப்படி செய்யத்தகாது என்று யெகோவா தங்களுக்கு சொல்லியிருந்தும் அருவருப்பான விக்கிரங்களை வழிபட்டு வந்தார்கள். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் முன்னோர்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள் என்று யெகோவா தீர்க்கதரிசிகள் தரிசனம் காண்கிறவர்கள் எல்லோரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் மிக உறுதியாக எச்சரித்துக் கொண்டிருந்தும் அவர்கள் செவிகொடாமல் தங்கள் தேவனாகிய யெகோவா மேல் விசுவாசிக்காமல் இருந்த கடின கழுத்துள்ள தங்கள் முன்னோர்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் முன்னோர்களோடு செய்த அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு மிக உறுதியாக காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று யெகோவா தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த மக்களுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய யெகோவாவின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை வணங்கினார்கள். அவர்கள் தங்கள் மகன்களையும் தங்கள் மகள்களையும் அக்கினியில் சுட்டெரித்து போட்டு குறிக்கேட்டு சகுனங்கள் பார்த்து யெகோவாவுக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். ஆகையால் யெகோவா இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா வம்சம் மாத்திரமே மீதியானது. யூதா மக்களும் தங்கள் தேவனாகிய யெகோவாவின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். ஆகையால் யெகோவா இஸ்ரவேல் சந்ததியாரையெல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளும்வரை ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை யெகோவாவை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் செய்தான். அப்படியே இஸ்ரவேல் மக்கள் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து யெகோவா தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லோரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருங்கள். இப்படியே இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்திலிருந்து அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனிதர்களை வரச்செய்து அவர்களை இஸ்ரவேல் மக்களுக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாக கட்டிக்கொண்டு அதின் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அவர்கள் அங்கே குடியேறினது முதல் யெகோவாவுக்கு பயப்படாததால் யெகோவா அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. அப்பொழுது மக்கள் அசீரியா ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேறச் செய்த மக்கள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாததால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாததால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். அதற்கு அசீரியா ராஜா, நீங்கள் அங்கேயிருந்து கொண்டு வந்த ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்துக்கொண்டு போங்கள். அவர்கள் அங்கே குடியிருக்கும்படி அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்கக் கடவன் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவர்கள் சமரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்களில் ஒருவன் வந்து பெத்தலிலே குடியிருந்து யெகோவாவுக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். ஆனாலும் அந்தந்த மக்கள் தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டாக்கி அந்தந்த மக்கள் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர்கள் உண்டாக்கிய மேடைகளின் கோவில்களில் வைத்தார்கள். பாபிலோனின் மனிதர்கள் சுக்கோத் பெனோத்தையும், கூத்தின் மனிதர்கள் நேர்காலையும், ஆமாத்தின் மனிதர்கள் அசிமாவையும், ஆவியர்கள் நிபேகாசையும் தர்தாக்கையும் உண்டாக்கினார்கள். செப்பர்வியர்கள் செப்பர்வாயிமின் தேவர்களாகிய அத்ரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் சுட்டெரித்து வந்தார்கள். அவர்கள் யெகோவாவுக்கு பயந்ததுமன்றி மேடைகளுள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் இழிவானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே யெகோவாவுக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த மக்களுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை வணங்கியும் வந்தார்கள். இந்த நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைகளின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் யெகோவாவுக்கு பயந்து நடக்கிறதுமில்லை. தங்கள் சுயத்திட்டங்கள் முறைமைகளின்படியாகிலும் யெகோவா இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் மக்களுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்த விதமாகிலும் செய்கிறதுமில்லை. யெகோவா இவர்களோடு உடன்படிக்கை செய்து இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் வணங்காமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரச்செய்த யெகோவாவுக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்கள், முறைமைகள், நியாயப்பிரமாணம், கற்பனைகள் ஆகியவற்றை நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நான் உங்களோடே செய்த உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்களுடைய எல்லா எதிரிகளின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் அவைகளை கேட்காமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். அப்படியே அந்த மக்கள் யெகோவாவுக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் முன்னோர்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். இரண்டு ராஜாக்கள் அத்தியாயம் 18. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் மகன் ஓசேயாவின் மூன்றாம் வருட ஆட்சியில் ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் மகனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருடங்கள் ஆட்சி செய்தான். சகரியாவின் மகளாகிய அவனுடைய தாயின் பெயர் ஆபி. அவன் தன் முற்பிதாவாகிய தாவீது செய்தபடியெல்லாம் யெகோவாவின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரகத் தோப்புகளை வெட்டி மோசே உண்டாக்கியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் வரை இஸ்ரவேல் மக்கள் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப்போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் யெகோவாவை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து யெகோவா மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் யெகோவா அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமானது. அவன் அசிரியா ராஜாவுக்கு கட்டுப்படாமல் அவனுடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தியர்களை காசா வரை அதன் எல்லைகள் வரைக்கும், காவலாளர்கள் காக்கிற கோபுரங்கள் துவங்கி பாதுகாப்பான நகரங்கள் வரைக்கும் தாக்கினான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் மகன் ஓசையாவின் 7 வருட ஆட்சியில், சரியான எசேக்கியா ராஜாவின் 4 வருட ஆட்சியிலே அசீரிய ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாக வந்து அதை முற்றுகையிட்டான். 3 வருடங்கள் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6 வருட ஆட்சியிலும், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசேயாவின் 9 வருட ஆட்சியிலும் சமாரியா பிடிபட்டது. அசீரியா ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் கோசன் நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். அவர்கள் தங்கள் தேவனாகிய யெகோவாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் அவருடைய உடன்படிக்கையையும் யெகோவாவின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதைக் கேட்காமலும் அதின்படி செய்யாமலும் போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14 வருட ஆட்சியிலே அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற பாதுகாப்பான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசிலுள்ள அசீரியா ராஜாவிற்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பிப்போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா யெகோவாவின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா யெகோவாவுடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளைக் கழற்றி அவைகளை அசீரியா ராஜாவிற்கு கொடுத்தான். ஆகிலும் அசீரியா ராஜா லாகீசிலிருந்து தர்தானையும் ரப்சாரீசையும் ரப்சாகேயையும் பெரிய படையோடே எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார்துறையின் வழியிலுள்ள மேல்குளத்தின் வாய்க்கால்களின் அருகில் நின்று ராஜாவை வரவழைத்தார்கள். அப்பொழுது இல்கியாவின் மகனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் எழுத்தனும் ஆசாப்பின் மகனாகிய யோவாக் என்னும் கணக்காலனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? போருக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அல்லாமல் வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணர்கோளாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதின்மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவனுடைய உள்ளங்கையில் பட்டு ஊடுருவி போகும். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய யெகோவாவை நம்புகிறோம் என்று சொல்வீர்களானால், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏற தகுதியுள்ளவர்களை சம்பாதிக்க முடியுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் செய், செய்யாமல் போனால் நீ என் ஆண்டவனுடைய வேலைக்காரர்களில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரர்களும் வருவார்கள் என்று எகிப்தியா நம்புகிறாய்? இப்போதும் யெகோவாவுடைய கட்டளை இல்லாமல் இந்த இடத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்திற்கு விரோதமாக போய் அதை அழித்து போடு என்று யெகோவா என்னோடு சொன்னாரே என்றான். அப்பொழுது இல்கியாவின் மகன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரெப்சாக்கேயை பார்த்து, உமது அரியார்களோடு சீரிய மொழியிலே பேசும், அந்த மொழி எங்களுக்கு தெரியும், மதிலில் இருக்கிற மக்களின் காதுகள் கேட்க எங்களோடே எபிரேய மொழியிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் சிறுநீரை குடிக்கவும் மதிலிலே தங்கியிருக்கிற மனிதர்களிடத்திற்கே அல்லாமல் உன் எஜமானிடத்திற்கும் உன்னிடத்திற்குமா என் எஜமான் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத மொழியிலே உரத்த சத்தமாக, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள், எசேக்கியா உங்களை ஏமாற்றாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான், யெகோவா நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை யெகோவாவை நம்பச் செய்வான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள், அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோடே சமாதானமாகி காணிக்கையோடே என்னிடத்தில் வாருங்கள், நான் வந்து உங்களை உங்கள் தேசத்திற்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய வேறொரு நாட்டிற்கு அழைத்து கொண்டு போகும் வரைக்கும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் பழத்தையும் தன் தன் அத்திமரத்தின் பழத்தையும் சாப்பிட்டு அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள், இவ்விதமாக நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள், யெகோவா நம்மை தப்புவிப்பார் என்று எசேக்கியா உங்களுக்கு போதிக்கும்போது அதை கேட்காதிருங்கள். மக்களுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத், அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிம், ஏனா, ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை தன் கைக்கு தப்புவித்ததுண்டோ? யெகோவா எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். ஆனாலும் மக்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் மறுமொழியாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். அப்பொழுது இல்கியாவின் மகனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும், செப்னா என்னும் எழுத்தனும், ஆசாப்பின் மகன் யோவாக் என்னும் கணக்காளனும் ஆடைகளை கிழித்து கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். இரண்டு ராஜாக்கள் அத்தியாயம் 19. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் ஆடைகளை கிழித்து சணல் ஆடையை அணிந்து கொண்டு யெகோவாவுடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் எழுத்தனாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பர்களையும் ஆமோத்சின் மகனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்திற்கு சணல் ஆடையை அணிந்து கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கடிந்து கொள்ளுதலும் அவமானமும் அனுபவிக்கிற நாள். பிரசவ நேரம் நெருங்கியிருக்கிறது, பெற்றெடுக்கவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் எஜமானால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளையெல்லாம் உமது தேவனாகிய யெகோவா கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய யெகோவா கேட்டிருக்கிற வார்த்தைகளுக்காக தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாக இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்லச் சொன்னார் என்றார்கள். இவ்விதமாக எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஏசாயாவிடம் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவின் வேலைக்காரர்கள் தன்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழச் செய்வேன் என்று யெகோவா உரைக்கிறார் என்பதை உங்கள் எஜமானிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பிப் போய் அவன் லிப்னாவின் மேல் போர் செய்கிறதைக் கண்டான். இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக்கா உம்மோடு போர் செய்ய புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் திரும்ப எசேக்கியாவினிடத்திற்கு பிரதிநிதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை ஏமாற்ற இடம் கொடாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் அழித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் முன்னோர்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரில் இருந்த ஏதேனின் மக்களையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்தது உண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயிம் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாக்களும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். எசேக்கியா பிரதிநிதிகளின் கையிலிருந்து கடிதத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் யெகோவாவின் ஆலயத்திற்கு போய் அதை யெகோவாவுக்கு முன்பாக விரித்து யெகோவாவை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் செய்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். யெகோவாவே, உமது செவியை சாய்த்து கேளும். யெகோவாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகெரிப் ஜீவனுள்ள தேவனை ஏளனம் செய்யும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். யெகோவாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த மக்களையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது உண்மைதான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனிதர்கள் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை அழித்து போட்டார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய யெகோவாவே, நீர் ஒருவரே தேவனாகிய யெகோவா என்று பூமியின் ராஜ்யங்கள் அனைத்தும் அறியும்படிக்கு எங்களை அவனுடைய கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் செய்தான். அப்பொழுது ஆமோத்சின் மகனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி செய்த விண்ணப்பத்தைக் கேட்டேன். அவனைக்குறித்து யெகோவா சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னிப்பெண் உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் செய்கிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை அசைக்கிறாள். யாரை அவமதித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக அல்லவோ உன் கண்களை பெருமையாக ஏறெடுத்தாய்? உன் பிரதிநிதிகளைக் கொண்டு நீ ஆண்டவரை அவமதித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் உச்சிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதின் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரு மரங்களையும் நான் வெட்டி அதின் கடைசி வரை, அதின் செழுமையான காடு வரை வருவேன் என்றும், நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்கால்களினால் பாதுகாப்பான இடங்களின் அகழிகளையெல்லாம் வறண்டு போக செய்தேன் என்று சொன்னாய். நான் வெகு காலத்திற்கு முன்பு அதை ஏற்படுத்தி ஆரம்ப நாட்கள் முதல் அதை திட்டம் செய்தேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ பாதுகாப்பான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்கச் செய்தேன். அதனாலே அவைகளின் குடிமக்கள் சோர்வடைந்து கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுகளுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளருவதற்கு முன் உலர்ந்து போகும் பயிருக்கும் சமமானார்கள். உன் உட்காருதலையும் போக்கையும் வரவையும் நீ எனக்கு விரோதமாக கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாக கொந்தளித்து வீராப்பு பேசினது என் காதுகளுக்கு எட்டினதால் நான் என் கொக்கியை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பிக் கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால், இந்த வருடத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருடத்திலே தானாக விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருடத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் பழங்களை சாப்பிடுவீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய யெகோவாவின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் யெகோவா அசீரியா ராஜாவைக் குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதின்மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக முற்றுகை போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பிப் போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை யெகோவா உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று இரவில் சம்பவித்தது என்னவென்றால், யெகோவாவுடைய தூதன் புறப்பட்டு அசீரியர்களின் முகாமில் 185,000 பேரை கொன்று போட்டான். அதிகாலையில் எழுந்திருக்கும்போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் பிரயாணப்பட்டு திரும்பிப் போய் நினிவேயில் இருந்துவிட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிறபோது அவனுடைய மகன்களாகிய அத்ரமலேக்கும் சரேத்சேரும் அவனை பட்டயத்தால் வெட்டிப்போட்டு அரராத் தேசத்திற்கு தப்பி ஓடிப்போனார்கள். அவனுடைய மகனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து ஆட்சி செய்தான். 2 ராஜாக்கள் அத்தியாயம் 2. யெகோவா எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, யெகோவா என்னை பெத்தேல் வரை போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுவதில்லை என்று யெகோவாவின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தார் எலிசாவிடம் வந்து, இன்றைக்கு யெகோவா உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, யெகோவா என்னை எரிகோ வரை போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுவதில்லை என்று யெகோவாவுடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவிடம் வந்து, இன்றைக்கு யெகோவா உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, யெகோவா என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுவதில்லை என்று யெகோவாவுடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தாரில் 50 பேர் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரண்டாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாக மறுக்கரைக்கு போனார்கள். அவர்கள் மறுக்கரைக்கு போன பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன, கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்காக கிடைக்க வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது என்னை நீ பார்த்தால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகும்போது இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அதற்கு பிறகு காணாமல் தன் உடையை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பிப் போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய யெகோவா எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரண்டாக பிரிந்ததால் எலிசா இக்கரைக்கு வந்தான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தார் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடு 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும், ஒருவேளை யெகோவாவுடைய ஆவியானவர் அவரை எடுத்து மலைகளில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு எலிசா, அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். அவன் சோர்ந்து போகும் வரை அவர்கள் அவனை தொந்தரவு செய்து கொண்டிருந்ததால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாட்கள் அவனை தேடியும் காணாமல் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். பின்பு அந்த பட்டணத்தின் மனிதர்கள் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்பதற்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன், ஒரு புதிய பாத்திரத்தை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றுக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை சுத்திகரித்தேன், இனி இதனால் சாவும் வராது பாழ்நிலமாகவும் இருக்காது என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமானது. அவன் அந்த இடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழியிலே நடந்து போகும்போது வாலிபர்கள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா, ஏறிப்போ என்று சொல்லி கேலி செய்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து யெகோவாவின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் வந்து அவர்களில் 42 வாலிபர்களை கொன்று போட்டது. அவன் அந்த இடத்தை விட்டு கர்மேல் மலைக்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். 2 ராஜாக்கள் அத்தியாயம் 20. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் மகனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், இறந்து போவீர் என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு யெகோவாவை நோக்கி, ஆ யெகோவாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் செய்தான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே யெகோவாவுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் சொன்னது, நீ திரும்பிப் போய் என் மக்களின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரைக் கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ யெகோவாவுடைய ஆலயத்திற்குப் போவாய், உன் நாட்களோடே 15 வருடங்களைக் கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்குத் தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழ அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து புண்ணின்மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, யெகோவா என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் யெகோவாவுடைய ஆலயத்திற்குப் போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, யெகோவா தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு யெகோவாவால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக நிழல் 10 கோடுகள் முன்னோக்கிப் போக வேண்டுமோ 10 கோடுகள் பின்னோக்கி திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, நிழல் 10 கோடுகள் முன்னோக்கிப் போவது எளிதான காரியம், அப்படி வேண்டாம், நிழல் 10 கோடுகள் பின்னோக்கி திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி யெகோவாவை நோக்கி கூப்பிடும்போது அவர், ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் கோட்டுக்கு கோடு முன்னோக்கி சென்ற நிழல் 10 கோடுகள் பின்னோக்கி திரும்பும்படி செய்தார். அக்காலத்திலே பலதானின் மகனாகிய பெரோதாக் பலதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதைக் கேட்டு அவனிடத்திற்கு கடிதங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுதசாலை அனைத்தையும் தன் பொக்கிஷசாலைகளிலுள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமில்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனிதர்கள் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூரதேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் எவைகளை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, யெகோவாவுடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது முன்னோர்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்ததியாகிய உமது மகன்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, நீர் சொன்ன யெகோவாவுடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எசேக்கியாவின் மற்ற செயல்பாடுகளும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் ஒரு குளத்தையும் வாய்க்காலையும் உண்டாக்கினதாலே தண்ணீரை நகரத்திற்குள்ளே வரச் செய்ததும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா இறந்தபின் அவனுடைய மகனாகிய மனாசே அவனுடைய இடத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் அத்தியாயம் 21. மனாசே ராஜாவாகிறபோது 12 வயதாயிருந்து 55 வருடங்கள் எருசலேமில் ஆட்சி செய்தான். அவனுடைய தாயின் பெயர் எப்சிபால். யெகோவா இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக துரத்தின மக்களுடைய அருவறுப்புகளின்படியே அவன் யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரகத் தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை வணங்கினான். எருசலேமிலே என் நாமத்தை விளங்கச் செய்வேன் என்று யெகோவா சொல்லி குறித்த யெகோவாவுடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களைக் கட்டி யெகோவாவுடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களைக் கட்டி தன் மகனை பலியாக அக்கினியிலே சுட்டெரித்து நாள் நட்சத்திரம் பார்க்கிறவனுமாயிருந்து ஜோதிடம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து யெகோவாவுக்கு கோபமுண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாக செய்தான். இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் பெயரை என்றைக்கும் விளங்கச் செய்வேன் என்று யெகோவா தாவீதோடும் அவனுடைய மகனாகிய சாலமோனோடும் சொல்லிக் குறித்த ஆலயத்திலே அவன் செய்த தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியேயும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணத்தின்படியேயும் செய்ய ஜாக்கிரதையாக இருந்தார்களேயானால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்களுடைய முன்னோர்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலையச் செய்வதில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் கேட்காமல் போனார்கள். யெகோவா இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக அழித்த மக்கள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாக செய்ய மனாசே அவர்களை தூண்டிவிட்டான். ஆகையால் யெகோவா தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களைக் கொண்டு உரைத்தது, யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவருப்புகளை செய்து தன் அருவருப்பான சிலைகளால் யூதாவையும் பாவம் செய்ய வைத்ததால் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கேட்கப்போகிற யாவருடைய இரண்டு காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரச்செய்து எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தட்டை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன். அவர்கள் தங்களுடைய முன்னோர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து என்னை கோபப்படுத்தி வந்ததால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் எதிரிகளின் கையில் அவர்களை ஒப்புக்கொடுப்பேன். தங்கள் பகைஞர்களுக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாக போவார்கள் என்றார். யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய வைத்த அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை நான்கு மூலைகள் வரையும் இரத்தப்பழிகளால் நிரப்பத்தக்கதாக குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான். மனாசேயின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த யாவும் அவன் செய்த பாவமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனாசே இறந்தபின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரண்மனை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுடைய இடத்தில் அவன் மகனாகிய ஆமோன் ராஜாவானான். ஆமோன் ராஜாவானபோது 22 வயதாயிருந்து 2 வருடங்கள் எருசலேமில் ஆட்சி செய்தான். யோத்பா ஊரானாகிய ஆருட்சின் மகளான அவனுடைய தாயின் பெயர் மெசுல்லேமேத். அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த அருவருப்பான சிலைகளை வணங்கி அவைகளை பணிந்து கொண்டு யெகோவாவின் வழியிலே நடவாமல் தன் முன்னோர்களின் தேவனாகிய யெகோவாவை விட்டுவிட்டான். ஆமோனின் ஊழியக்காரர்கள் அவனுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டி ராஜாவை அவன் அரண்மனையிலே கொன்று போட்டார்கள். அதனால் தேசத்து மக்கள் ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டியவர்களையெல்லாம் வெட்டி போட்டு அவன் மகனாகிய யோசியாவை அவனுடைய இடத்தில் ராஜாவாக்கினார்கள். ஆமோன் செய்த மற்ற செயல்பாடுகள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஊசாவின் தோட்டத்திலுள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டான். அவன் இடத்திலே அவனுடைய மகனாகிய யோசியா ராஜாவானான். 2 ராஜாக்கள் அத்தியாயம் 22. யோசியா ராஜாவாகிறபோது 8 வயதாயிருந்து 31 வருடங்கள் எருசலேமில் ஆட்சி செய்தான். போஸ்காத் ஊரை சேர்ந்த அதாயாவின் மகளான அவனுடைய தாயின் பெயர் எதிதாள். அவன் யெகோவாவின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ராஜாவாகிய யோசியாவின் 18 வருட ஆட்சியிலே ராஜா மெசுல்லாமின் மகனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் எழுத்தனை யெகோவாவின் ஆலயத்திற்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவினிடத்தில் போய் யெகோவாவுடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் மக்களின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து, பின்பு அவர்கள் அதை யெகோவாவுடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களின் கையிலே கொடுத்து, அவர்கள் அதை யெகோவாவின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதிலிருக்கிற வேலைக்காரர்களாகிய தச்சர்களுக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொல்லர்களுக்கும் ஆலயத்தை பழுது பார்ப்பதற்கு தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும். ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்துக் கொள்கிறவர்களோ காரியத்தை உண்மையாக நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா எழுத்தனாகிய சாப்பானை நோக்கி, நான் யெகோவாவின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புத்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். அப்பொழுது சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவிற்கு மறு உத்திரவு சொல்லி, ஆலயத்திலே தொகையிட்டு கிடைத்த பணத்தை உமது அடியார்கள் சேர்த்து கட்டி அதை யெகோவாவுடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களின் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான். எழுத்தனாகிய சாப்பான் மேலும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புத்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவிற்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புத்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் ஆடைகளை கிழித்துக்கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் மகனாகிய அகிகாமுக்கும் மிகாயாவின் மகனாகிய அக்போருக்கும் எழுத்தனாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் வேலைக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தின் வார்த்தைகளுக்காக நீங்கள் போய் எனக்காகவும் மக்களுக்காகவும் யூதா அனைத்திற்காகவும் யெகோவாவிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதப்பட்டிருக்கிற எல்லாவற்றின்படியேயும் செய்ய நம்முடைய முன்னோர்கள் இந்த புத்தகத்தின் வார்த்தைகளை கேட்காததால் நம்மேல் பற்றியெறிந்த யெகோவாவுடைய கடுங்கோபம் பெரியது என்றான். அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் அகிகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் மகனாகிய திக்வாவின் மகனான சல்லூம் என்னும் ஆசாரிய ஆடைகள் வைக்கும் அறைகளின் கண்காணிப்பாளனின் மனைவியாகிய உல்தால் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போய் அவளோடே பேசினார்கள். அவள் எருசலேமின் இரண்டாம் பகுதியில் குடியிருந்தாள். அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்திற்கு அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புத்தகத்தின் வார்த்தைகளிலெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த இடத்தின் மேலும் அதின் குடிமக்களின் மேலும் வரச்செய்வேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினதால் என் கடுங்கோபம் இந்த இடத்தின் மேல் பற்றியேறியும், அது அவிந்து போவது இல்லை என்று யெகோவா சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். யெகோவாவிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த இடத்திற்கும் அதன் குடிமக்களுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமுமானவர்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ யெகோவாவுக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் ஆடைகளை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுததால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் முன்னோர்களுக்கு அருகில் சேர்த்துக் கொள்ளுவேன். நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த இடத்தின் மேல் வரச்செய்யும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று யெகோவா சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றால், இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவிற்கு சொன்னார்கள்.
இரண்டு ராஜாக்கள் அத்தியாயம் 23. அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பர்களையெல்லாம் வரவழைத்தான். அவர்கள் அவனிடத்தில் கூடினபோது ராஜாவும் அவனோடு யூதாவின் மனிதர்கள் யாவரும் எருசலேமின் குடிமக்கள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் முதல் பெரியோர் வரையுள்ள அனைவரும் யெகோவாவின் ஆலயத்திற்கு போனார்கள். யெகோவாவுடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புத்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று யெகோவாவை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் யெகோவாவுடைய சந்நிதியில் உடன்படிக்கை செய்தான். மக்கள் எல்லோரும் உடன்படிக்கைக்கு உடன்பட்டார்கள். பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரகத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் செய்யப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும் யெகோவாவுடைய ஆலயத்திலிருந்து வெளியேற்ற பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் இரண்டாம் பகுதியில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு வெளியே கீதரோன் வெளிகளில் சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக செய்தான். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடைகளின் மேல் தூபம் காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூசாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களையும் அகற்றிவிட்டான். தோப்பு விக்கிரகத்தை யெகோவாவின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்றின் ஓரத்திலே சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை
பொதுமக்களுடைய பிரேதக்குழிகளின்மேல் போடச்செய்தான். யெகோவாவின் ஆலயத்திற்கு அருகே பெண்கள் தோப்பு விக்கிரகத்திற்கு கூடாரங்களை நெய்த இடத்திலுள்ள அவமானமான ஆண் விபச்சாரக்காரர்களின் வீடுகளை இடித்து போட்டான். அவன் யூதாவின் பட்டணங்களிலுள்ள எல்லா ஆசாரியர்களையும் வரச்சொல்லி கேபா முதல் பெயர்செபா வரை ஆசாரியர்கள் தூபம் காட்டியிருந்த மேடைகளை தீட்டாக்கி பட்டணத்தின் நுழைவாயில்களின் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு இடதுபுறமாயிருக்கிற பட்டணத் தலைவனாகிய யோசுவாவின் வாசற்படியில் இருந்த மேடையையும் இடித்து போட்டான். மேடைகளின் ஆசாரியர்கள் எருசலேமில் இருக்கிற யெகோவாவுடைய பலிபீடத்தின் மேல் பலியிடாமல் தங்கள் சகோதரர்களுக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை சாப்பிடுவதற்கு மாத்திரம் அனுமதி பெற்றார்கள். ஒருவனும் மோளேகுக்கென்று தன் மகனையாகிலும் தன் மகளையாகிலும் நெருப்பிலே பலியிடாமல் இருக்க பென் இன்னோம் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பே தின்னும் இடத்தையும் அவன் தீட்டாக்கி யெகோவாவின் ஆலயத்திற்குள் போகிற இடம் துவங்கி பட்டணத்திற்கு வெளியே இருக்கிற நாத்தான் மெலேக் என்னும் பிரதானியின் அறைவீடு வரை யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றி சூரியனின் ரதங்களை அக்கினியில் சுட்டெரித்தான். யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல்வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களையும் மனாசே யெகோவாவுடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிபீடங்களையும் ராஜா இடித்து அவைகளின் தூளை அங்கேயிருந்து எடுத்து கீதரோன் ஆற்றில் கொட்டினான். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலதுபுறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியர்களின் அருவறுப்பாகிய பெண் விக்கிரக தெய்வமாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாப்பியர்களின் அருவறுப்பாகிய காமோசுக்கும் அம்மோனியர்களின் அருவறுப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி சிலைகளை உடைத்து விக்கிரகத் தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் இடத்தை மனிதர்களின் எலும்புகளால் நிரப்பினான். இஸ்ரவேலை பாவம் செய்ய வைத்த நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரகத் தோப்பையும் சுட்டெரித்தான். யோசியா திரும்பி பார்க்கிறபோது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளைக் கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளிலுள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனிதன் கூறின யெகோவாவுடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனிதர்கள், அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாக கூறி அறிவித்த தேவனுடைய மனிதனின் கல்லறை என்றார்கள். அதற்கு அவன், இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளை தொடவேண்டாம் என்றான். அப்படியே அவனுடைய எலும்புகளை சமாரியாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியின் எலும்புகளோடு விட்டுவிட்டார்கள். யெகோவாவுக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேலின் ராஜாக்கள் சமாரியாவின் பட்டணங்களில் உண்டாக்கியிருந்த மேடைகளின் கோவில்களை எல்லாம் யோசியா தகர்த்து பெத்தேலிலே தான் செய்த செய்கைகளின்படியே அவைகளுக்கு செய்து அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளின் ஆசாரியர்களையெல்லாம் பலிபீடங்களின் மேல் கொன்று போட்டு அவைகளின் மேல் மனிதர்களின் எலும்புகளை சுட்டெரித்து எருசலேமுக்கு திரும்பினான். பின்பு ராஜா, இந்த உடன்படிக்கையின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய யெகோவாவுக்கு பஸ்கா பண்டிகையை ஆசரியுங்கள் என்று சகல மக்களுக்கும் கட்டளையிட்டான். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் துவங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவைப் போல் பஸ்கா அனுசரிக்கப்படவில்லை. ராஜாவாகிய யோசியாவின் 18 வருட ஆட்சியிலே யெகோவாவுக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே அனுசரிக்கப்பட்டது. ஆசாரியனாகிய இல்க்கியா யெகோவாவுடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா ஜோதிடர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் சிலைகளையும் அருவறுப்பான சிலைகளையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவறுப்புகளையும் நிர்மூலமாக்கினான். யெகோவாவிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனைப் போன்ற ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஆகிலும் மனாசே யெகோவாவுக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல், நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்துவிடுவேன் என்று யெகோவா சொன்னார். யோசியாவின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவிற்கு விரோதமாக ஐப்பிராத்து நதிக்கு போகிறபோது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். மரணமடைந்த அவனை அவனுடைய வேலைக்காரர்கள் ரதத்தின்மேல் ஏற்றி மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். அப்பொழுது தேசத்தின் மக்கள் யோசியாவின் மகனாகிய யோவாகாசை அழைத்து அவனை அபிஷேகம் செய்து அவன் தகப்பனுடைய இடத்தில் அவனை ராஜாவாக்கினார்கள். யோவாகாஸ் ராஜாவாகிறபோது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமில் ஆட்சி செய்தான். லிப்னா ஊரை சேர்ந்த எரேமியாவின் மகளான அவனுடைய தாயின் பெயர் அமுத்தாள். அவன் தன் முன்னோர்கள் செய்தபடியெல்லாம் யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு பார்வோன் நேகோ அவனை ஆமாத் தேசமான ரிப்லாவிலே பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னையும் அபராதமாக சுமத்தி யோசியாவின் மகனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் இடத்தில் ராஜாவாக வைத்து அவன் பெயரை யோயாக்கீம் என்று மாற்றி யோவகாசை கொண்டு போய்விட்டான். இவன் எகிப்திற்கு போய் அங்கே மரணமடைந்தான். அந்த வெள்ளியையும் பொன்னையும் யோயாக்கீம் பார்வோனுக்கு கொடுத்தான். ஆனாலும் பார்வோனுடைய கட்டளையின்படி அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு அவரவர் மதிப்பின்படி அந்த வெள்ளியையும் பொன்னையும் பார்வோன் நேகோவுக்கு கொடுக்கத்தக்கதாக தேசத்து மக்களின் கையிலே சுமத்தினான். யோயாக்கீம் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து 11 வருடங்கள் எருசலேமில் ஆட்சி செய்தான். ரூமா ஊரை சேர்ந்த பெதாயாமின் மகளாகிய அவனுடைய தாயின் பெயர் செபுதாள். அவன் தன் முன்னோர்கள் செய்தபடியெல்லாம் யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 2 ராஜாக்கள் அத்தியாயம் 24. அவனுடைய நாட்களிலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருடங்கள் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் செய்தான். அப்பொழுது யெகோவா கல்தேயர்களின் படைகளையும் சீரியர்களின் படைகளையும் மோவாப்பியர்களின் படைகளையும் அம்மோனியர்களின் படைகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களைக் கொண்டு யெகோவா சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிப்பதற்கு வரவிட்டார். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி யெகோவாவுடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் யெகோவா மன்னிக்க விருப்பமில்லாதிருந்தார். யோயாக்கீமின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோயாக்கீம் இறந்தபின் அவனுடைய மகனாகிய யோயாக்கீன் அவனுடைய இடத்தில் ராஜாவானான். எகிப்தின் ராஜா பின்பு தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவங்கி ஐப்பிராத்து நதி வரை எகிப்தின் ராஜாவிற்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான். யோயாக்கீன் ராஜாவாகிறபோது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதங்கள் ஆட்சி செய்தான். எருசலேம் ஊரை சேர்ந்த எல்நாத்தானின் மகளான அவனுடைய தாயின் பெயர் நெகுஸ்தாள். அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் வீரர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகையிடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய வீரர்கள் நகரத்தை முற்றுகையிடும்போது அவனும் அதற்கு விரோதமாக வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவனுடைய தாயும் ஊழியக்காரர்களும் பிரபுக்களும் அதிகாரிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருடத்திலே பிடித்து கொண்டான். அங்கேயிருந்து யெகோவாவுடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் யெகோவாவுடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பனிமுட்டுகளையெல்லாம் யெகோவா சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர்கள் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 10,000 பேரையும் சகல தச்சர்களையும் கொள்ளர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழை மக்களைத் தவிர வேறொருவரும் மீதியாயிருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் பெண்களையும் அவன் அதிகாரிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனிதர்களாகிய 7,000 பேரையும் தச்சர்களும் கொல்லர்களுமாகிய 1,000 பேரையும் போர் செய்யத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவனுடைய சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக ஏற்படுத்தி அவனுக்கு சிதேக்கியா என்று வேறு பெயரிட்டான். சிதேக்கியா ராஜாவாகிறபோது 21 வயதாயிருந்து 11 வருடங்கள் எருசலேமிலே ஆட்சி செய்தான். லிப்னா ஊரைச் சேர்ந்த இரேமியாவின் மகளான அவனுடைய தாயின் பெயர் அமுத்தாள். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் யெகோவாவுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எருசலேமையும் யூதாவையும் யெகோவா தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றிவிடும் வரை அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவிற்கு விரோதமாக கலகமும் செய்தான். 2 ராஜாக்கள் அத்தியாயம் 25. அவன் அரசாட்சி செய்யும் 9வது வருடம் 10வது மாதம் 10வது தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவனுடைய எல்லா படைகளோடு எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதற்கு எதிரே முகாமிட்டு சுற்றிலும் அதற்கு எதிராக முற்றுகை சுவர்களை கட்டினான். அப்படியே ராஜாவாகிய சிதேக்கியாவின் 11வது வருட ஆட்சி வரை நகரம் முற்றுகையிடப்பட்டிருந்தது. அதே வருடத்தில் 4வது மாதம் 9வது தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் மக்களுக்கு உணவு இல்லாமல் போனது. நகரத்தின் மதிலில் உடைப்பு ஏற்பட்டது. அப்பொழுது கல்தேயர்கள் நகரத்தை சூழ்ந்திருக்கும்போது போர் வீரர்கள் எல்லோரும் இரவு நேரத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாக 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவும் சமபூமியை நோக்கி ஓடிப்போனார்கள். கல்தேயரின் போர் வீரர்கள் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய படைகளெல்லாம் அவனை விட்டு சிதறிப்போனது. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவிடம் கொண்டு போய் அவனை நியாயந்தீர்த்து சிதேக்கியாவின் மகன்களை அவனுடைய கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளைப் போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். 5வது மாதம் 7வது தேதியிலே நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19வது வருட ஆட்சியிலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசராதான் என்னும் மெய்க்காப்பாளர்களின் தலைவன் எருசலேமுக்கு வந்து யெகோவாவுடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டிடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியினால் சுட்டெரித்துவிட்டான். மெய்க்காப்பாளர்களின் தலைவனோடிருந்த கல்தேயரின் போர் வீரர்கள் அனைவரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற மக்களையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்துவிட்டவர்களையும் மற்ற மக்கள் கூட்டத்தையும் மெய்க்காப்பாளர்களின் தலைவனாகிய நெபுசராதான் சிறைகளாக கொண்டு போனான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரர்களாகவும் பயிரிடுகிறவர்களாகவும் விட்டிருந்தான். யெகோவாவுடைய ஆலயத்திலிருந்த வெண்கலத் தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் யெகோவாவுடைய ஆலயத்திலிருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர்கள் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். செப்புச் சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனைக்குரிய சகல வெண்கல பணிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டார்கள். சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கலங்களையும் மெய்க்காப்பாளர்களின் தலைவன் எடுத்துக்கொண்டான். சாலமோன் யெகோவாவுடைய ஆலயத்துக்காக உண்டாக்கிய 2 தூண்களும் 1 கடல் தொட்டியும் ஆதாரங்களுமாகிய அந்த சகல பணிமுட்டுகளுடைய வெண்கலத்தின் எடைக்கு கணக்கில்லை. 1 தூணின் உயரம் 18 முழமாயிருந்தது. அதின் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கலத் தலைப்பும் உண்டாயிருந்தது. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதுளம் பழங்களும் எல்லாம் வெண்கலமாயிருந்தது. மற்ற தூணும் அதன் பின்னலும் அதை போலவே இருந்தது. மெய்க்காப்பாளர்களின் தலைவன் பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் 2வது ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவற்காரர்களையும் பிடித்தான். நகரத்திலே அவன் போர் வீரர்களின் விசாரிப்புக்காரனாகிய அதிகாரி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளிலே நகரத்தில் பிடிப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் மக்களை படையில் சேர்க்கிற படைத்தலைவனின் தலைமை செயலாளனையும் நகரத்தில் பிடிப்பட்ட பொதுமக்களில் 60 பேரையும் பிடித்தான். அவர்களை மெய்க்காப்பாளர்களின் தலைவனாகிய நெபுசராதான் பிடித்து ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவிடம் கொண்டு போனான். அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூதா மக்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதேயா தேசத்தில் மீதியாக வைத்த மக்களின்மேல் சாப்பானின் மகனாகிய ஆகிக்காமின் மகன் கதலியாவை அதிகாரியாக வைத்தான். பாபிலோன் ராஜா கெதலியாவை அதிகாரியாக வைத்ததை சகல படைத்தலைவர்களும் அவர்களுடைய வீரர்களும் கேட்டபோது அவர்கள் மிஸ்பாவில் இருக்கிற கெதலியாவிடம் வந்தார்கள். அவர்கள் யாரெனில், நெத்தானியாவின் மகன் இஸ்மவேலும் கரேயாவின் மகன் யோகனானும் நெத்தோப்பாத்தியனாகிய தன்கூமேத்தின் மகன் செராயாவும் மாகாத்தியனான ஒருவனுடைய மகன் யசனியாவும் அவர்களுடைய மனிதர்களுமே. அப்பொழுது கெதலியா அவர்களுக்கும் அவர்கள் மனிதர்களுக்கும் ஆணையிட்டு, நீங்கள் கல்தேயர்களின் ஆளுகைக்கு உட்பட பயப்பட வேண்டாம், தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவிற்கு கீழ்ப்பட்டிருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றான். 7ஆம் மாதத்திலே ராஜவம்சத்திலே பிறந்த எலிஷாமாவின் மகனாகிய நெத்தானியாவின் மகன் இஸ்மவேல் 10 மனிதர்களோடு வந்து கெதலியாவையும் அவனோடே மிஸ்பாவில் இருந்த யூதர்களையும் கல்தேயர்களையும் வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது சிறியோரும் பெரியோருமாகிய மக்கள் அனைவரும் படைத்தலைவர்களும் கல்தேயருக்கு பயந்ததினாலே எழுந்து புறப்பட்டு எகிப்திற்கு போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருடம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருடத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்து அவனுடைய தலையை உயர்த்தி அவனோடே அன்பாக பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனில் இருந்த ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை உடைகளை மாற்றினான். அவன் உயிரோடிருந்த சகல நாட்களும் எப்பொழுதும் தனக்கு முன்பாக உணவருந்தச் செய்தான். அவன் உயிரோடிருந்த நாட்களெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டு வந்தது. 2 ராஜாக்கள் அத்தியாயம் 3. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருட ஆட்சியில் ஆகாபின் மகனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருடங்கள் ஆட்சி செய்து யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனைப் போலவும் தன் தாயைப் போலவும் அல்ல, தன் தகப்பன் உண்டாக்கிய பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய வைத்த நேபாத்தின் மகனாகிய எரோபெயாமின் பாவங்களை விட்டு அவன் நீங்காமல் அவைகளிலே சிக்கிக்கொண்டிருந்தான். மோவாபின் ராஜாவாகிய மேசா திரளான ஆடுமாடுகளை உடையவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவிற்கு 100,000 ஆட்டுக்குட்டிகளையும் 100,000 குறும்பாட்டுக் கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்த பின்பு மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவிற்கு விரோதமாக கலகம் செய்தான். அந்த காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலையெல்லாம் எண்ணிக்கை செய்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாக கலகம் செய்தான், மோவாப்பியர்கள் மேல் போர் செய்ய என்னோடு கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டனுப்பினதற்கு, அவன், நான் வருகிறேன், நான்தான் நீர், என்னுடைய மக்கள் உம்முடைய மக்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாக போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்திர வழியாக போவோம் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாட்கள் சுட்டித்திருந்தபோது அவர்களுக்கு பின்செலுகிற இராணுவத்திற்கும் கால்நடைகளுக்கும் தண்ணீர் இல்லாமல் போனது. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் யெகோவா மோவாப்பியர்களின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு யெகோவாவுடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் ஊற்றிய சாப்பாத்தின் மகன் எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் வேலைக்காரர்களில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, யெகோவாவுடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்திற்குப் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பன் மற்றும் தாயாருடைய தீர்க்கதரிசிகளிடம் போ என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, யெகோவா இந்த மூன்று ராஜாக்களையும் மோவாபியர்களின் கையில் ஒப்புக்கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பார்க்காமல் இருந்தால் நான் உம்மை கவனிக்கவும் பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய யெகோவாவுக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன், இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது யெகோவாவுடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன், யெகோவா உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள் மழையையும் காணமாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்களுடைய ஆடு மாடுகளும் கால்நடைகளும் குடிப்பதற்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று யெகோவா சொல்லுகிறார். இது யெகோவாவின் பார்வைக்கு சாதாரண காரியம். மோவாபியர்களையும் உங்கள் கையிலே ஒப்புக்கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் அடைத்து நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். அடுத்த நாள் காலையில் பலி செலுத்துகிற நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசவழியாக வந்ததால் தேசம் தண்ணீரால் நிரம்பினது. தங்களோடு போர் செய்ய ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர்கள் அனைவரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் பயன்படுத்தக்கூடிய வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தகுதியானவர்கள் எல்லோரையும் சேர்த்து அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர்கள் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தத்தைப் போல சிவப்பாக காணப்பட்டது. அதனால் அவர்கள், இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு இறந்து போனார்கள், ஆதலால் மோவாபியர்களே கொள்ளையிட வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் முகாமிற்கு வந்தபோது இஸ்ரவேலர்கள் எழும்பி மோவாபியர்களை தங்களுக்கு முன்பாக ஓடிப்போகத்தக்கதாக தாக்கி அவர்களுடைய தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியர்களை தாக்கி பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலங்களிலும் கற்களால் நிரப்பி நீரூற்றுகளையெல்லாம் அடைத்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராரேசேத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிக்கப்படாமல் இருக்கிறபோது கவன்காரர்கள் அதை சுற்றி வளைத்து அதையும் சேதமாக்கினார்கள். போர் மும்முரமாகிறதென்று மோவாபியர்களின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் கடுமையாக தாக்குகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே முடியாமல் போனது. அப்பொழுது அவன் தன்னுடைய இடத்தில் ராஜாவாகப் போகிற தன் மூத்த மகனை பிடித்து மதிலின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் மேல் கடுங்கோபம் ஏற்பட்டதால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பிவிட்டார்கள். 2 ராஜாக்கள் அத்தியாயம் 4. தீர்க்கதரிசிகளுடைய கூடாரத்தில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு பெண் எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் கணவன் இறந்து போனான், உமது அடியான் யெகோவாவுக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 மகன்களையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயைத் தவிர உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் எல்லோரிடத்திலும் அநேகம் காலியான பாத்திரங்களை கேட்டு வாங்கி நீயும் உன் பிள்ளைகளும் வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் ஊற்றி நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் கதவை பூட்டி கொண்டு மகன்கள் அவளிடத்தில் பாத்திரங்களைக் கொடுக்க அவள் அவைகளில் ஊற்றினாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போனது. அவள் போய் தேவனுடைய மனிதனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதம் இருக்கிறதைக் கொண்டு நீயும் உன் மகன்களும் வாழ்க்கையை நடத்துங்கள் என்றான். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்குப் போயிருக்கும்போது அங்கேயிருந்த கனம்பொருந்திய ஒரு பெண் அவனை சாப்பிட வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பிரயாணமாக வருகிறபோதெல்லாம் சாப்பிடுவதற்காக அங்கே வந்து தங்குவான். அவள் தன் கணவனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனிதனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மேல்மாடியில் ஒரு சிறிய அறையைக் கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறையிலே தங்கி அங்கே படுத்துக்கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கரிசனையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றும், ராஜாவிடமாவது சேனாதிபதியினிடமாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்றும் அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் மக்களின் நடுவே நான் சுகமாக குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவன், அவளுக்கு குழந்தை இல்லை, அவளுடைய கணவனும் அதிக வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்டபோது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு கர்ப்ப காலத்திட்டத்தில் ஒரு மகனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், இல்லை, தேவனுடைய மனிதனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு பொய் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த பெண் கர்ப்பவதியாகி எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு கர்ப்ப காலத்திட்டத்தில் ஒரு மகனை பெற்றாள். அந்த மகன் வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்த தன் தகப்பனிடம் போயிருக்கும்போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை வலிக்கிறது, என் தலை வலிக்கிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போனபோது அவன் மதியானம் வரை அவள் மடியில் இருந்து இறந்து போனான். அப்பொழுது அவள் மாடிக்கு ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனிதனின் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிவிட்டு போய் தன் கணவனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாக தேவனுடைய மனிதன் இருக்கும் இடம் வரை போய் வருவதற்கு வேலைக்காரர்களில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு ஏன் போக வேண்டும் என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் மலையில் இருக்கிற தேவனுடைய மனிதனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனிதன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா, உன் கணவன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகம்தான் என்று சொல்லி மலையில் இருக்கிற தேவனுடைய மனிதனிடத்தில் வந்து அவனுடைய காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனிதன், அவளை தடுக்காதே, அவளுடைய ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, யெகோவா அதை எனக்கு அறிவிக்காமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று நான் உம்மிடத்தில் கேட்டேனா, என்னை ஏமாற்ற வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் பயணத்திற்கான உடையை அணிந்து கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் யாரை சந்தித்தாலும் அவனை கேள்வி கேட்காமலும் உன்னை ஒருவன் கேள்வி கேட்டாலும் அவனுக்கு பதில் சொல்லாமலும் போய் என் தடியை அந்த சிறுவனின் முகத்தின் மேல் வை என்றான். சிறுவனின் தாயோ, நான் உம்மை விடுவதில்லை என்று யெகோவாவின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை சிறுவனின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து சிறுவன் கண் விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது, இதோ இந்த சிறுவன் அவனுடைய கட்டிலின் மேல் இறந்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி யெகோவாவை நோக்கி வேண்டுதல் செய்து அருகில் போய் தன் வாய் சிறுவனின் வாயின் மேலும் தன் கண்கள் அவனுடைய கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவனுடைய உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன்மேல் குப்புறப்படுத்துக்கொண்டான். அப்பொழுது சிறுவனின் உடலில் சூடு ஏற்பட்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்பவும் அருகில் போய் அவன்மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த சிறுவன் ஏழுமுறை தும்மி தன் கண்களைத் திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு, அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் மகனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவனுடைய பாதத்திலே விழுந்து தரைவரை பணிந்து தன் மகனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். எலிசா கில்காலுக்கு திரும்பி வந்தான். தேசத்திலே பஞ்சமுண்டானது. தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தார் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தாருக்கு கூழ்காய்ச்சி என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு கொம்மட்டி கொடியைக் கண்டு அதின் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாமலிருந்தது. சாப்பிட அதை கூட்டத்தாருக்கு கொடுத்தார்கள். அவர்கள் அந்த கூழை எடுத்து சாப்பிடுகிறபோது அதை சாப்பிட முடியாமல், தேவனுடைய மனிதனே, பானையில் விஷம் இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வரச் சொல்லி அதை பானையிலே போட்டு கூட்டத்தார் சாப்பிடும்படி அவர்களுக்கு கொடு என்றான். அப்புறம் பானையிலே விஷம் இல்லாமல் போனது. பின்பு பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனிதன் தேவனுடைய மனிதனுக்கு முதற்பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் கதிர் தட்டுகளையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் கூட்டத்தாருக்கு சாப்பிடக் கொடு என்றான். அதற்கு அவனுடைய வேலைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை கூட்டத்தாருக்கு சாப்பிடக் கொடு, சாப்பிட்ட பிறகு இன்னும் மீதியுண்டாயிருக்கும் என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். யெகோவாவுடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமல்லாமல் மீதியும் இருந்தது. 2 ராஜாக்கள் அத்தியாயம் 5. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் எஜமானிடத்தில் பெரியவனும் மதிக்கத்தக்கவனுமாக இருந்தான். அவனைக் கொண்டு யெகோவா சீரியாவுக்கு வெற்றியை கொடுத்தார். மிகவும் பலசாலியாகிய அவனோ தொழுநோயாளியாக இருந்தான். சீரியாவிலிருந்து படைகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் எஜமானியை பார்த்து, என் எஜமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய தொழுநோயை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது நாகமான் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் சொன்ன காரியங்களைத் தன் எஜமானிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவிற்கு கடிதம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் எடையுள்ள பொன்னையும் 10 மாற்று உடைகளையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த கடிதத்தை கொடுத்தான். அதிலே, இந்த கடிதத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவனுடைய தொழுநோயை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த கடிதத்தை வாசித்தபோது அவன் தன் உடைகளை கிழித்து கொண்டு, ஒரு மனிதனை தொழுநோயிலிருந்து சுகப்படுத்த வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் கடிதம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க வாய்ப்பை தேடுகிறான் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் உடைகளை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனிதனாகிய எலிசா கேட்டபோது, அவன், நீர் உம்முடைய உடைகளை ஏன் கிழித்து கொள்ள வேண்டும்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவிற்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கி எழு. அப்பொழுது உன் சரீரம் புதிதாகி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டுப் போய் அவன் வெளியே வந்து தன் தேவனாகிய யெகோவாவுடைய நாமத்தை தொழுது, தன் கையினால் அந்த இடத்தைத் தடவி தொழுநோயை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன், நான் மூழ்கி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றைப் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி கோபத்தோடே திரும்பிப்போனான். அவனுடைய வேலைக்காரர்கள் அருகில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்யச் சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீரல்லவா? மூழ்கியிலும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனிதனின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 முறை மூழ்கினபோது அவனுடைய சரீரம் ஒரு சிறுபிள்ளையின் சரீரத்தைப் போல புதிதாகி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு தேவனுடைய மனிதனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலிலிருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேனுடைய கையிலிருந்து ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று யெகோவாவுக்கு முன்பாக அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்கிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வற்புறுத்தியும் மறுத்துவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே யெகோவா உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் எஜமான் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு உதவி செய்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாயிருக்கும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை யெகோவா உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான். அதற்கு அவன், சமாதானத்தோடே போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனபோது தேவனுடைய மனிதனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் எஜமான் அவனுடைய கையிலிருந்து வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பின்னே ஓடி அவனுடைய கையிலிருந்து ஏதாகிலும் வாங்குவேன் என்று யெகோவாவுடைய ஜீவன்மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து, சுகசெய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுகசெய்திதான், தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தாரில் 2 வாலிபர்கள் இப்பொழுதுதான் எப்ராயீம் மலைதேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று உடைகளையும் தரவேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வற்புறுத்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று உடைகளோடே கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரர்களான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேடான இடத்திற்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனிதர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனிதன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிறபோது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் உடைகளையும் ஒலிவந்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடுமாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் தொழுநோய் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழையின் நிறமான தொழுநோயாளியாகி அவனை விட்டு புறப்பட்டு போனான்.
2 ராஜாக்கள் அத்தியாயம் 6. தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தார் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் வரை சென்று அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு 1 இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியார்களாகிய எங்களுடன் வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருகில் வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்தும்போது கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று சத்தமிட்டான். தேவனுடைய மனிதன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்தபோது 1 கிளையை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்கச் செய்து அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி
அதை எடுத்துக்கொண்டான். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக போர் செய்து, இந்த இடத்திலே பாளையமிறங்குவேன் என்று தன் வேலைக்காரர்களோடு ஆலோசனை செய்தான். ஆகிலும் தேவனுடைய மனிதன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்திற்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியர்கள் அங்கே வருவார்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனிதன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன இடத்திற்கு மனிதர்களை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக முறை தன்னை காத்துக்கொண்டான். இந்த காரியத்தால் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி, அவன் தன் இராணுவ அதிகாரிகளை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவிற்கு உளவாளியாக இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவனுடைய அதிகாரிகளில் ஒருவன், அப்படியில்லை என் எஜமானாகிய ராஜாவே, நீர் உம்முடைய படுக்கையறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலிலிருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனிதர்களை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் இரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் இரவிலே வந்து பட்டணத்தை சூழ்ந்து கொண்டார்கள். தேவனுடைய மனிதனின் வேலைக்காரன் அதிகாலையில் எழுந்து வெளியே புறப்படும்போது, இதோ இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் செய்து, யெகோவாவே, இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். உடனே யெகோவா அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வரும்போது எலிசா யெகோவாவை நோக்கி விண்ணப்பம் செய்து, இந்த மக்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பின்னே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனிதனிடத்திற்கு நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவிற்கு வந்தபோது எலிசா, யெகோவாவே, இவர்கள் பார்க்கும்படி இவர்களுடைய கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படி யெகோவா அவர்களுடைய கண்களை திறக்கும்போது, இதோ இவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறைப்பிடித்தவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் சாப்பிட்டு குடித்து தங்கள் எஜமானிடத்திற்கு போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு முன்பாக வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து செய்து அவர்கள் சாப்பிட்டு குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்களுடைய ஆண்டவனிடத்திற்கு போய்விட்டார்கள். சீரியர்களின் படைகள் இஸ்ரவேல் தேசத்திலே அதற்கு பிறகு வரவில்லை. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகையிட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்ப்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் வரை அதை முற்றுகையிட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா மதிலின் மேல் நடந்து போகும்போது ஒரு பெண் அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உதவி செய்யும் என்றாள். அதற்கு அவன், யெகோவா உனக்கு உதவி செய்யாதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உனக்கு உதவி செய்ய முடியும்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா மேலும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த பெண் என்னை நோக்கி, உன் மகனைத்தா, அவனை இன்று சாப்பிடுவோம், நாளைக்கு என் மகனை சாப்பிடுவோம் என்றாள். அப்படியே என் மகனை வேக வைத்து சாப்பிட்டோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை சாப்பிட அவனை தா என்றேன், அவள் தன் மகனை ஒளித்து வைத்து விட்டாள் என்றாள். அந்த பெண்ணின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே மதிலின் மேல் நடந்து போகிற அவன் தன் உடைகளை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே சணல் ஆடையை அணிந்திருக்கிறதை மக்கள் கண்டார்கள். அவன், சாப்பாத்தின் மகனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்று சொன்னான். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். மூப்பர்களும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனிதனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவினிடத்திற்கு வருவதற்கு முன்னே அவன் அந்த மூப்பர்களை நோக்கி, என் தலையை வெட்ட அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான். பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவிடாமல் கதவை பூட்டி போடுங்கள். அவனுக்கு பின்னாக அவனுடைய எஜமானின் காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். அவர்களோடே அவன் பேசிக் கொண்டிருக்கும்போது அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு யெகோவாவால் உண்டானது, நான் இனி யெகோவாவுக்காக ஏன் காத்திருக்க வேண்டும் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். 2 ராஜாக்கள் அத்தியாயம் 7. அப்பொழுது எலிசா, யெகோவாவுடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 8 படி அளவுள்ள ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 16 படி அளவுள்ள 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவிற்கு கை கொடுத்து உதவி செய்கிற அதிகாரி ஒருவன் தேவனுடைய மனிதனுக்கு மறுமொழியாக, இதோ யெகோவா வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிடமாட்டாய் என்றான். தொழுநோயாளியான 4 பேர் பட்டணத்தின் நுழைவாயிலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து ஏன் சாக வேண்டும்? பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இரவிலே எழுந்திருந்து சீரியருடைய முகாமிற்கு அருகில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியர்களின் இராணுவத்திற்கு இரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க செய்ததால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நமக்கு எதிராக போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் கூலிக்கு அமர்த்தினான் என்று சொல்லி இரவிலே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் குதிரைகளையும் கழுதைகளையும் முகாமையும் அவைகள் இருந்த விதமாகவே விட்டுவிட்டு தங்கள் உயிர் தப்ப ஓடிப்போனார்கள். அந்த தொழுநோயாளிகள் முகாமின் அருகில் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் நுழைந்து சாப்பிட்டு குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் ஆடைகளையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் நுழைந்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் வரை காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையில் உள்ளவர்களுக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியர்களின் முகாமிற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனிதனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த விதமாகவே இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையில் உள்ளவர்களுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா இரவில் எழுந்து தன் வேலைக்காரர்களை நோக்கி, சீரியர்கள் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நாம் பட்டினியாயிருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள், ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடே பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் முகாமை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவனுடைய வேலைக்காரர்களில் ஒருவன் மறுமொழியாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும், இதோ இங்கே இஸ்ரவேலின் சகல மிகுதியிலும் இறந்து போன இஸ்ரவேலின் அனைத்து கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீதியாக இருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 ரதக்குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா, போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியர்களின் இராணுவத்தை பின்தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் வரை அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர்கள் அவசரமாக ஓடும்போது அவர்கள் எரிந்து போட்ட உடைகளும் பொருட்களும் வழி முழுவதும் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவிற்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது மக்கள் புறப்பட்டு சீரியர்களின் முகாமை கொள்ளையிட்டார்கள். யெகோவாவுடைய வார்த்தையின்படியே 8 படி அளவுள்ள ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 16 படி அளவுள்ள இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைகொடுத்து உதவி செய்கிற அதிகாரியை பட்டணத்தின் நுழைவாயிலில் கண்காணிக்க கட்டளையிட்டிருந்தான். பட்டணத்தின் நுழைவாயிலிலே மக்கள் அவனை நெருக்கி மிதித்ததாலே ராஜா தேவனுடைய மனிதனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் இறந்து போனான். 16 படி அளவுள்ள 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும், 8 படி அளவுள்ள 1 மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியா பட்டணத்தின் நுழைவாயிலில் விற்கும் என்று தேவனுடைய மனிதன் ராஜாவோடே சொன்னபடியே நடந்தது. அதற்கு அந்த அதிகாரி தேவனுடைய மனிதனுக்கு மறுமொழியாக, இதோ யெகோவா வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதைக் காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிடமாட்டாய் என்றானே. அப்படியே அவனுக்கு நடந்தது. பட்டணத்தின் நுழைவாயிலே மக்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் இறந்து போனான். 2 ராஜாக்கள் 8. எலிசா தான் உயிரோடு எழுப்பின சிறுவனின் தாயை நோக்கி, நீ உன் குடும்பத்தாரோடு எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாவது போய் தங்கியிரு, யெகோவா பஞ்சத்தை வரச்செய்வார், அது 7 வருடங்கள் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த பெண் எழுந்து தேவனுடைய மனிதன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் குடும்பத்தாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் 7 வருடங்கள் குடியிருந்தாள். 7 வருடங்கள் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடுவதற்காக போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனிதனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியனுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாக சொல் என்றான். இறந்து போனவனை உயிரோடு எழுப்பினார் என்பதை அவன் ராஜாவிற்கு சொல்லுகிறபோது, இதோ அவன் உயிரோடு எழுப்பின சிறுவனின் தாயாகிய அந்த பெண் வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடம் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த பெண், எலிசா உயிரோடு எழுப்பின இவளுடைய மகன் இவன்தான் என்றான். ராஜா அந்த பெண்ணை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரமாக சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்காக ஒரு அதிகாரியை நியமித்து அவளுக்குரிய எல்லாவற்றையும், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்க செய் என்றான். சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் வியாதியாயிருந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனிதன் இவ்விடத்திற்கு வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டபோது ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனிதனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி சுகமாகி பிழைப்பேனா என்று அவனைக் கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்னும் உம்முடைய மகன் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பி இந்த வியாதி சுகமாகி பிழைப்பேனா என்று கேட்க சொன்னார் என்றான். எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி சுகமாகி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல், ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை யெகோவா எனக்கு காண்பித்தார் என்றான். பின்பு தேவனுடைய மனிதன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போகும் வரை அவனை பார்த்து கொண்டே அழுதான். அப்பொழுது ஆசகேல், என் ஆண்டவனே, ஏன் அழுகிறீர் என்று கேட்டான். அதற்கு அவன், நீ இஸ்ரவேல் மக்களுக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியால் அழுகிறேன். நீ அவர்களுடைய கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி, அவர்களுடைய வாலிபர்களை பட்டயத்தால் கொன்று, அவர்களுடைய குழந்தைகளை தரையோடே மோதி, அவர்களுடைய கர்ப்பவதிகளின் வயிற்றை கிழித்து போடுவா என்றான். அப்பொழுது ஆசகேல், இத்தனை பெரிய காரியத்தை செய்வதற்கு நாயைப் போல இருக்கிற உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு எலிசா, நீ சீரியாவின் மேல் ராஜாவாவாய் என்பதை யெகோவா எனக்கு தெரிவித்தார் என்றான். இவன் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் எஜமானிடத்திற்கு வந்தபோது அவன், எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு இவன், நீர் இந்த வியாதி சுகமாகி பிழைப்பீர் என்று எனக்கு சொன்னான் என்று சொல்லி, மறுநாளிலே ஒரு சமுக்காலத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து அவனுடைய முகத்தின் மேல் விரித்தான். அதனால் அவன் இறந்து போனான். ஆசகேல் அவனுக்கு பதிலாக ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் மகன் யோராமுடைய 5ஆம் வருட ஆட்சியில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாக இருக்கும்போது யோசபாத்தின் மகனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ஆட்சி செய்ய துவங்கினான். அவன் ராஜாவாகிறபோது 32 வயதாயிருந்தான். 8 வருடங்கள் எருசலேமில் ஆட்சிசெய்தான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் மகள் அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் யெகோவாவின் பார்வைக்குப் பொல்லாப்பானதை செய்தான். யெகோவா, உன் மகன்களுக்குள்ளே எந்நாளும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னபடியே அவன் நிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் அழிக்கவில்லை. அவனுடைய நாட்களில் யூதாவுடைய ஆளுகையின் கீழிருந்த ஏதோமியர்கள் கலகம் செய்து தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அதனாலே யோராம் சகல ரதங்களோடும் கூட சாயீருக்கு புறப்பட்டு போனான். அவன் இரவில் எழுந்திருந்து தன்னை சூழ்ந்து கொண்ட ஏதோமியர்களையும் ரதங்களின் தலைவர்களையும் தாக்கியபோது மக்கள் தங்களுடைய கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். அப்படியே யூதாவுடைய ஆளுகையின் கீழிருந்த ஏதோமியர்கள் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் செய்தார்கள். அக்காலத்தில்தானே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் செய்தார்கள். யோராமின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த அனைத்தும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோராம் இறந்து தாவீதின் நகரத்தில் தன் முன்னோர்களுடன் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பதிலாக அவனுடைய மகனாகிய அகசியா ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் மகன் யோராமுடைய 12 வருட ஆட்சியிலே யூதாவின் ராஜாவாகிய யோராமின் மகன் அகசியா ராஜாவானான். அகசியா ராஜாவாகிறபோது 22 வயதாயிருந்து ஒரே ஒரு வருடம் எருசலேமில் அரசாட்சி செய்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஒம்ரியின் மகளான அவனுடைய தாயின் பெயர் அத்தாலியாள். அவன் ஆகாபுடைய வீட்டாரின் வழியே நடந்து ஆகாபின் வீட்டாரைப் போல் யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் ஆகாப் வீட்டாரோடே சம்பந்தம் கலந்திருந்தான். அவன் ஆகாபின் மகனாகிய யோராமோடே கூட கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு போரிடப் போனான். சீரியர்கள் யோராமை காயப்படுத்தினார்கள். ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு போர் செய்யும்போது சீரியர்கள் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள இஸ்ரயேலுக்கு போயிருந்தான். ஆகாபின் மகனாகிய யோராம் வியாதியாயிருந்ததால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் மகன் அகசியா இஸ்ரயேலில் இருக்கிற அவனை பார்ப்பதற்கு போனான். 2 ராஜாக்கள் அத்தியாயம் 9. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தாரில் ஒருவனை அழைத்து, நீ பயணத்திற்கான உடையணிந்து கொண்டு இந்த தைலக்குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சென்ற பின்பு நிம்சியின் மகனான யோசபாத்தின் மகன் யெகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே சென்று அவனை தன் சகோதரர்களில் நடுவிலிருந்து எழுந்திருக்க செய்து அவனை ஒரு உள் அறையிலே அழைத்து கொண்டு போய் தைலக்குப்பியை எடுத்து அவனுடைய தலையின் மேல் ஊற்றி, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்தேன் என்று யெகோவா சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதிக்காமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு போனான். அவன் அங்கே சென்றபோது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகு, எங்களில் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாதிபதியாகிய உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின்மேல் ஊற்றி அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை யெகோவாவுடைய மக்களாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்தேன். நான் என் ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் யெகோவாவுடைய சகல ஊழியக்காரர்களின் இரத்தப்பழியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படி நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட வேண்டும். ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படி நான் ஆகாபுக்கு சுவரிலே நீர்விடும் ஒரு நாய் முதலாக இருக்காதபடி இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடிமைப்பட்டவனையும் மற்றவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் மகனாகிய எரோபெயாமின் குடும்பத்திற்கும் அகியாவின் மகனாகிய பாஷாவின் குடும்பத்திற்கும் சரியாக்குவேன். யேசபேலை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும். அவளை அடக்கம் செய்கிறவன் இல்லை என்று சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடிப்போனான். யெகு தன் எஜமானுடைய ஊழியக்காரர்களிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுகசெய்தியா? அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்திற்கு எதற்காக வந்தான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனிதனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்குச் சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்தேன் என்று யெகோவா உரைக்கிறார் என்று இன்ன இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள் துரிதமாக அவரவர் தங்கள் ஆடைகளை படிகளின் உயரத்தில் அவனுக்கு கீழே விரித்து எக்காலம் ஊதி, யெகூ ராஜாவானான் என்றார்கள். அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் மகன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டினான். யோராமோ இஸ்ரவேலர்கள் எல்லோருங்கூட கீலேயாத்திலுள்ள ராமோத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் நிமித்தம் காவல் வைத்து வைத்தான். ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடே செய்த போரிலே சீரியர்கள் தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரயேலிலே ஆற்றிக்கொள்வதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பிப் போயிருந்தான். யெகூ என்பவன், இது உங்களுக்கு சம்மதமாயிருந்தால் இஸ்ரயேலில் இதை அறிவிக்கிறதற்கு ஒருவரும் பட்டணத்திலிருந்து தப்பிச் செல்ல விடாதிருங்கள் என்றான். அப்பொழுது யெகூ ரதத்தின்மேல் ஏறி இஸ்ரயேலுக்கு நேராக போனான். யோராம் அங்கே வியாதியாக கிடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான். இஸ்ரயேலில் கோபுரத்தின்மேல் நிற்கிற ஜாமக்காரன் யெகூவின் கூட்டம் வருகிறதைக் கண்டு, ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். அப்பொழுது யோராம், நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொல் என்றான். அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய், சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பின்னே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன், அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருக்கும் இடம் வரை போனபோதிலும் திரும்பி வரவில்லை என்றான். ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினான். அவன் அவர்களிடத்தில் போய், சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பின்னே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன், அவன் அவர்கள் இருக்கும் இடம் வரை போனபோதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் மகனாகிய யெகூ ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாக ஓட்டுகிறான் என்றும் சொன்னான். அப்பொழுது யோராம், ரதத்தை ஆயத்தப்படுத்தி என்றான். அவனுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தினபோது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அவனவன் தன் தன் ரதத்தில் ஏறி யெகூவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரயேலனாகிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்ப்பட்டார்கள். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கும்போது சமாதானம் ஏது என்றான். அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே, இது சதி என்றான். யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி, அம்பு யோராமுடைய நெஞ்சில் ஊடுருவி போகத்தக்கதாக அவனை அவனுடைய புயங்களின் நடுவே எய்தான். அதினால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். அப்பொழுது யெகூ தன் சேனாதிபதியாகிய பித்காரை நோக்கி, அவனை எடுத்து இஸ்ரயேலனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு, நானும் நீயும் ஒன்று சேர்ந்து அவனுடைய தகப்பனாகிய ஆகாபின் பின்னே குதிரையில் ஏறி வருகிறபோது யெகோவா இந்த ஆக்கினையை அவன்மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் ரதத்தையும் அவனுடைய மகன்களின் ரதத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உமக்கு நீதியை சரிக்கட்டுவேன் என்றும் அப்பொழுது யெகோவா சொன்னாரே, இப்போதும் அவனை எடுத்து யெகோவாவுடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாக ஓடிப்போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து, அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்லேயாம் அருகில் இருக்கிற கூர் என்னும் மலையின்மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடிப்போய் அங்கே இறந்து போனான். அவனுடைய வேலைக்காரர்கள் அவனை ரதத்தில் ஏற்றி எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை தாவீதின் நகரத்தில் அவனுடைய முன்னோர்களோடு அவனுடைய கல்லறையிலே அடக்கம் செய்தார்கள். இந்த அகசியா ஆகாபுடைய மகனாகிய யோராமின் 11 வருடத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யெகூ இஸ்ரயேலுக்கு வந்தான். அதை யெசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை அலங்கரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து யெகூ பட்டணத்து நுழைவாயிலுக்கு வந்தபோது அவள் தன் ஆண்டவனைக் கொன்ற சிம்ரி பாதுகாக்கப்பட்டானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என்னுடன் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு இரண்டு மூன்று அதிகாரிகள் அவனை எட்டிப்பார்த்தார்கள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக்கொண்டு உள்ளே போய் சாப்பிட்டு குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து அவளை அடக்கம் செய்யுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் செய்ய போகிறபோது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையும் தவிர வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது யெகோவா திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனைக் கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இதுதான் ஏசபேல் என்றும் சொல்ல முடியாத அளவிற்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளியின்மேல் போடும் எருவைப்போல் ஆகும் என்று சொன்னாரே என்றான்.